தன்னுடைய பகவான் கிருஷ்ணன் அவருக்கு தெரியல, துவாரகாதீசன் அப்படின்னு அவருக்கு தெரியலையா, அவ்வளவு கஷ்டம் பாருங்க. பகவான் மறைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னுடைய பகவான் அவருக்கு தெரியல. அதனால இவர் பயந்து நடுங்கின்னு இருக்கா. ராமன் வந்துட்டா அப்படி திலகம் விடுறா. ஆசிரியருக்கு பொறுக்க முடியல, அன்னைக்கு ஓரத்துல வேடிக்கை பார்த்தார், எப்படியா என் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்து ஆகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தா. குரங்கு கிளிவேஷம் போட்டு விடுத்து மரத்து மேல உட்கார்ந்து சித்திர கூடத்தில் துளசிதாசன் சந்தனம் மறைத்து ரகுகுல நந்தனன் நெத்தியில் திலகம் வைத்தான் அப்படின்னு. இவர் அப்படி வைக்கும் பொழுது அவர் அங்க சொல்ல டக்குன்னு பிடிச்சுட்டார், ஜெய் சீதாராம் அப்படின்னுட்டார். துளசிதாசன் சொன்ன உடனே ராமருக்கு தூக்கி வாரி போட்டது அந்த கரெக்டான பாவம் சித்தியாச்சு. இவர் பரபிரம்மத்துக்கு நெத்தியில் அவர் திலகம் வைக்க அவர் சொல்ல ஆஞ்சநேய சப்தம் கேட்டு, ஆஞ்சநேய சப்தம் கேட்டவுடனே சுவாமி தானா மாறிட்டார். அதான் யாரா பாகவதா இருந்துட்டான்னா அவளுக்கு பகவான் பிரத்யக்ஷத்துல காட்சி கொடுத்தே ஆகிறாங்க, நிர்பந்தம் உண்டு. அதுக்காக தான் பாகவதாவோட போனோம் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாம நம்ம முடிச்சுடலாம். ஆசாரிய புருஷாரோட எல்லாம் போனோம்னா நிர்ஹேதுக கிருப்பை, நிர்ஹேதுக கிருப்பைனா வெரிதே அருள், காரணமே இல்லாமல். நம்ம தகுதியெல்லாம் பார்க்க மாட்டோம், தகுதியெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இப்போ விவிஐபி எல்லாம் வரா அப்படின்னா அவளோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் எல்லாம் வருவான், இந்த விவிஐபியை ஃபோட்டோ எடுப்பான். இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வரையெல்லாம் கூட நிற்பான், தானும் ஃபோட்டோவில் விழுந்துருவான், என் ஃபோட்டோ பேப்பரில் வந்திருக்கான், எங்கே நான் ஜனாதிபதி பக்கத்தில் நிற்கிறப்ப அது நான் தான் அப்படின்னு. அவன் எடுத்தது ஜனாதிபதியை தான், ஆனால் அவர் பக்கத்தில் நிற்கிற காரணத்தினாலே இவாளே கிடைக்கிறான். இதுவே கிடைக்கும்னா ஆசனேயர் சமர்த்த ராமதாசர் சுவாமி ராமானுஜர் ஆச்சாரிய புருஷர்கள் இவாளோட இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பகவத் தரிசனமாக கிடைக்காம பண்ணிடுவான், கட்டாயம் கிடைச்சே தீரும். அதுபோல ராமன் டக்குனு பிரத்யக்ஷமா சாட்சாத் ரகுகுல நந்தனா ராமாய ராமச்சந்திராய அப்படின்னு பலபலம் நிக்கிற பையன், ராமபத்ரனா நிக்கிற சக்கரவர்த்தி திருமகனாக கீழமெல்லாம் வச்சுண்டு கயிற கோதண்டம் வச்சுண்டு அம்பராதூணியை வச்சுண்டு நெஞ்சு நிமிர்ந்து தோள் கண்டார் தோளே கண்டார் தொழுகள் கமல அண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மத்தே வால் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் பிரபு கையில் அந்த அம்பராதூணி எல்லாம் அப்படி வச்சுட்டு கோதண்டத்தை வச்சு காம்பீரியமா நிக்க காதங்கள் அந்த ஷூஸ் எல்லாம் போட்டுண்டு சக்கரவர்த்தி திருமகன் பட்டு பீதாம்பரம் கட்டிண்டு தங்க தண்டை தங்க சலங்கையோட பல 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 நன்ன உள்ள அடங்கினவர் வயிறோடு அகன்ற விசாலமான மார்பு பிரதேசத்தோட கவசங்கள்லாம் போட்டுண்டு விதவிதமான ஹாரங்கள்லாம் போட்டுண்டு தோல் வளையல்கள்லாம் போட்டுண்டு கை வளையல்கள்லாம் போட்டுண்டு மோதிரங்கள்லாம் போட்டுண்டு நல்ல சுருள்சுருளான கேசத்தோட தலையில ஒரு கிரீடத்தோட காதல மகர குண்டலத்தோட ஜாம்னு அப்படி நிற்கிறார் பிரபு. பல 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 பலன்னு ஹே பிரபோ ஜெய் ஸ்ரீராம் 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 கத்துற. மற்றவாளுக்கெல்லாம் ஒண்ணும் புரியல, மற்றவாளுக்கு சாதாரண மனுஷனா பிரபு தெரிஞ்சிருக்கார், இவருக்கு மட்டும் ராமனா காட்சி கொடுத்துட்டார். இப்படியே ராமன் இப்படி கோபமா வேற இப்படி பாக்குற ஆசிரியர் அவர் அங்கே பிரபு க்ஷமிக்கணும் சிஷ்யன் ஏமாந்திரப்படாது அதுக்காக அப்படின்னார். உடனே லக்ஷ்மணன் சிரிச்சு விட்டான், லக்ஷ்மணன் சிரிச்சவொடனே ராமனும் சிரிச்சு விட்டார். என்னோடய லக்ஷ்மணனையும் பாதோடா சௌமித்ரே அப்பா. ஏன்னா லக்ஷ்மணன் ரொம்ப விசேஷமான மனசு, லோகத்தில் லக்ஷ்மணன் மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணணும். வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே அப்படின்றா பெண்கள், என்ன கைங்கரியம், ராப்பகலா தூங்காத ஒரு கைங்கரியம். அந்த மாதிரி இந்த லக்ஷ்மணனையும் பாதுடா ரெண்டு பேருக்கும் திலகம் விட்டு விட்டா ராம தரிசனம் ஆயிடுத்து பகவான் டக்குன்னு அந்தர்தானம் ஆயிட்டான். ராத்திரி ஆஞ்சநேயரை பார்த்தார், கதறி அழுதார், பிரபு பண்ணி வச்சுட்டேள் பண்ணி வச்சுட்டேள் ராமதர்சனம் கிடச்சுடுத்து கிடச்சுடுத்து கிடச்சுடுத்துன்னு கதறி அழுதா. ஆஞ்சநேயர் பார்த்தார், கொஞ்ச ரொம்ப சந்தோஷம், இதே தியானத்திலேயே இரு நிறைய நாமஜபம் பண்ணு அப்படின்னுட்டார். அண்ணிலேருந்து நிறைய தியானம் பண்ணுறார், அப்பப்போ ஆஞ்சநேயர் தரிசனம் கிடச்சுட்டே இருக்கிறது, ஏதாவது சந்தேகம்னா ஆஞ்சநேயர் கூப்பிடுவார், பிரபு மனசில் காமம் வந்துடுது சரியா இருக்கேனா தப்பா இருக்கேனா டக்குன்னு கூப்பிடுவார். நமக்கு காமம் வந்துடுறதுனாலே சுவாமி அப்படி ஓடணும் இல்லை, நாங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் நீ அப்புறமா வந்துக்கும் அப்படின்னு வச்சிருவோம். ஆசிரியர் காமத்தை ஜெயிச்சவர், அதனால தான் தேடுறார் சீதியை தேடிட்டு போகும்பொழுது ராவணனுடைய அந்தப்புறத்துலலாம் நுழையிறார். நிறைய இடங்கள்ல ஸ்திரீகள்லாம் அந்த சம்போகம் முடிச்சுட்டு வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக படுத்துட்டுருக்கா, சில பேர் குடிச்சுட்டு படுத்துட்டுருக்கா, அதெல்லாம் லங்கையில் நடந்திருக்கு ராட்சத கூட்டம். அந்த ஸ்திரீகள் கூட நடந்து போய் ஆசிரியரை பார்க்க நிறைய ஸ்திரீகள் நிர்வாணமாக படுத்துருக்கா, பார்த்தோன்னு அவருக்கு தூக்கி வாரி போடுறது என்னோட பிரம்மச்சரியம் போயிடுதோ அப்படின்னு. எல்லாரும் வஸ்திரம் கட்டின்னு இருக்கவாளே நிர்வாணமாக பார்க்குற ஆசைப்படுற காலத்தில் நிர்வாணமாக ஸ்திரீகள் அவளுக்கு தெரியாமல் லஜ்ஜை இல்லாமல் தன்னை மறந்து தூக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு கூட உடனே பயப்படுறா, வச்சுச்சோ மனசு எதாவது ஆயிடுதோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ண உள்ளேந்தே ராமன் சொல்லிட்டான், குழந்தை நீ காமத்தோட பார்க்கலப்பா, மான்களை மாண்டு கிடந்ததானே தேட முடியும், அது போல ஸ்திரீகள் இருக்கிறதான சீதையை தேட முடியும், உன் மனசுல காமத்தோட அவ சரீரத்தை பார்க்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு சமாதானம், அப்பேற்பட்ட ஒரு வைராக்கிய சிகாமணி ஆஞ்சநேய மூர்த்தி. அதனால அவர் அப்பப்ப காமம் வந்துருத்தனா கூப்பிடுவார், துக்கம் வந்துருத்தனா கூப்பிடுவார், பயம் வந்தா கூப்பிடுவார், சமயத்துல அகம்பாவம் வந்துருத்தனா கூப்பிடுவார். எனக்கு ரொம்ப இன்னைக்கு அகம்பாவமா இருக்கு ஃபீல் பண்றாரு, நமக்கு ஃபீல் பண்ணவே முடியறது இல்லை, நமக்கு அகம்பாவம் வந்துருத்தனா அகம்பாவம் போன பிறகுதான் தெரியுது. அது இருக்கும்போது தெரிஞ்சு தொலைகிறதே கிடையாது, அதான் பெரிய பாடு. அவருக்கு அகம்பாவம் வந்துடுத்து ஒரு தடவை துளசிதாசருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆஞ்சநேயமூர்த்தியை கூப்பிட்டார், பிரபு ரொம்ப அகம்பாவமா இருக்கு, எனக்கு நன்னா தெரியறது, எப்படியாவது அகம்பாவத்தை காப்பாத்து போகணுட்டார். ஆஞ்சநேயமூர்த்தி சிரிச்சார், நீயும் மாட்டின்ட்டியா அப்படின்னா, நீயும் மாட்டின்ட்டி, அவ்வளவு யார் மாட்டல, யார் மாட்டல, தபஸ்ல ஒரு அகம்பாவம் வந்துடுத்து இல்லையா விஸ்வாமித்திரருக்கு, நீயும் மாட்டின்ட்டியாடான்னு ஆஞ்சநேயரே மாட்டின்றாருன்னு ஒரு புராணத்துல காண கிடைக்கிறது. ஆஞ்சநேயமூர்த்தி லங்கைக்கு விட்டு திரும்பி வந்துட்டு இருக்கார், வந்துட்டு இருக்கும் பொழுது ஜம்முன்னு தாயாரை பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கார் சூடாமணி எல்லாம். அது ஏண்டா சூடாமணி கொடுத்தான்னு சொல்லும்போது பிரியவாசன் பிள்ளை சொல்றார், பெருமாள் மோதிரத்தை கொடுத்தார், மோதிரம் எங்க இருக்கு, கையில இருக்கு, அப்ப அபயஹஸ்தம்னு கையை கொடுத்தார், அதுக்கு அடியே தாசன் அந்த அபயஹஸ்தத்துக்கு தாயார் தன் தலையை கொடுக்குறேன்னு சூடாமணியை கொடுத்தார். அடி அவர் மோதிரத்தை கொடுத்துருக்கான், ஹலோ ஷேக்கன் ஹேண்ட் ஷேக்கன். சூடாமணி எது கொடுத்தாலும், பிரபோ உங்களுடைய அபயஹஸ்தத்தை நம்பி என் சரஸ் இருக்கு, என் தலைமையில உங்க கை இருக்கிற நம்பிக்கையில காலம் போயிட்டு இருக்குன்றதுக்காக சூடாமணியை கொடுத்தான்னு பெரியவாளுடைய அனுபவம். ஆசிரியர் அப்படி சமுத்திரத்தை தாண்டும் போது நினைச்சாராம், பரவாயில்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ராம கைங்கரியம் பண்ணிட்டோம், யாரும் பண்ணாதது நினைச்சுட்டாராம். உடனே ஒரு தாகம் வந்துடுத்து, ஒரு ஆயாசம் வந்துடுத்து, ஒரு களப்பு வந்துடுதான், அது வரைக்கும் ஒண்ணுமே வரல, போகும்போதுலாம் வரல. அப்ப போகும்போதுதான் மைனாக பறவை வந்து ஏதான தரையின் அப்பெல்லாம் பந்தாலா வேண்டான்னு. இப்ப ஒரே தாகம் எடுக்கிறது பார்த்தா கீழே ஒரு சின்ன தீவு, போகும்போது ஒரு தீவும் இல்லை, திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு தீவை பார்த்துட்டார். உடனே பரம சந்தோஷப்பட்டார், சரி அந்த தீவுல இறங்கி பார்த்தா அங்கே ஒரு குடிசை இருக்கு, அங்கே ஒரு ஓரத்தை உட்காந்து ஒரு தபஸ்வி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே தியானம் பண்றார், ஆசிரியர் போனார், கை கூப்பினார், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னார். அவர் உடனே ஜெய் சீதாராம் அப்படின்னார். என்னப்பா விஷயம் என்னன்னார், இந்த மாதிரி ரொம்ப தாகமா அடைக்கிறது தீர்த்தம் வேணும்னார், அது அங்கே இருக்கு போய் குடி அப்படின்ட்டார். உடனே என்ன பண்ணார், இந்த சூடாமணி அப்படி கொடுத்தார், சூடாமணி மோதிரத்தெல்லாம் அப்படி கொடுத்தார் பத்திரமா, ரெண்டு கொண்டு வந்தாலும் காண கிடைக்கிற சூடாமணி கன்ஃபார்மாக இருந்தது. கொடுத்தாராம், இதை பத்திரமா வச்சுக்கோங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்போ அந்த ரிஷி சொன்னார், அந்த கமண்டலத்தில் போட்டு இதெல்லாம் பார்த்துன்னு எனக்கு வேற வேலை இல்லை, இந்த கமண்டலத்தை போடு, நீ ஜலம் குடிச்சிட்டு வந்தோ எடுத்துன்னு போனுட்டேன். நீ ஒரு கமண்டலத்தை போட்டார், நேராக போனார், ஜலம் எல்லாம் குடிச்சிட்டு வந்தார், ரிஷியை பார்த்து கை கூப்பிட்டார், நன்னா தாகம் சாந்தி ஆயிடுத்து, சரி நான் கிளம்புறேன் சூடாமணி எடுத்துக்கோயேன் அப்படின்னாரு. உடனே ஒரு கை உள்ள விட்டு பார்த்தாரு, உள்ள போகல கமண்டலத்தை, சரி கமண்டலத்தில் கை உள்ள போகல, சரி கொட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு. உடனே ஒரு கமண்டலத்தை கொட்டினார், ஒரு லட்சக்கணக்கான சூடாமணி வந்து விழுந்து, லட்சக்கணக்கான சூடாமணி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, பேட்டன் கல் எல்லாம் பர்ஃபெக்டா, அதே டிட்டோ. பயந்து போயிட்டார் ஆஞ்சநேயமூர்த்தி, சுவாமி இது என்னதுன்னா, அது அப்படித்தான் ஒன்ன மாதிரி நிறைய ஆஞ்சநேயம் வந்துட்டு போயிருக்கான், ஒவ்வொரு சதுரியகத்துக்கு ஒரு ஆஞ்சநேயம் வருவான், ஒவ்வொருத்தனும் ஒரு சூடாமணி எடுத்துட்டு வருவான், எல்லாருக்கும் தாகம் எடுக்கிறதான் குடிப்பான், எல்லாம் அதில் போடுவான், அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது அவனே போயிடுறான். அந்த மாதிரி சூடாமணி நிறைய இங்கே பேலன்ஸ் இருக்கு, எவ்வளோவா இவ்வளோ லட்சக்கணக்கில் நீயும் ஒருத்தன்டா அப்படின்னு விட்டார். ஆசிரியர் கையை கூப்பிண்டார், சுவாமி லட்சத்தில் நான் ஒருத்த நான் ஒத்துக்கிறேன், அனுகிரகம் பண்ணும்போது எங்கள் சீதா மாதாவுடைய சூடாமணியை காட்டுங்கோன்னு. அடுத்த க்ஷணம் ஒரே ஒரு சூடாமணி மட்டும் அங்கே இருந்து, இதுதான் உன்னோடது எடுத்துக்கோன்னுட்டார். உடனே ஆசிரியர் ஒரு சேவிச்சார், அப்பா நாம தான் பெரியவன், நான் தான் பக்தன், பகவத் கைங்கரியத்தில் நான் தான் சிக்காமின்னு நினைச்சோம், இல்லவே இல்லைன்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி வந்தாராம். சுவாமியை பார்த்தார், திருஷ்டுவா சீதாம் கண்டேன் சீதையை அப்படின்னுட்டார். அதுக்குள்ள சுவாமி ஆலிங்கனம் எல்லாம் பண்ணிண்டார். அப்ப ஆஞ்சநேயமூர்த்தியை பார்த்தா சுவாமி கேட்டாங்க, என்ன ஆஞ்சநேயா எல்லாம் சொன்னா எல்லாரும், முகத்துல ஏதோ ஒரு யோசனை ஒரு பயம் உட்கார்ந்துருக்கு, உன் முகத்தை நான் பயமே பார்த்ததில்லையே, இன்னைக்கு எங்க லேசா ஏதோ பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கியேன்னுட்டார். அப்புறம் சொன்ன பேயர்ல ஒரு ரிஷி அடைஞ்சார், என்ன ஆச்சுன்னு விஷயத்தெல்லாம் சொன்னார். ராமச்சந்திரமூர்த்தி சிரிச்சார், ஓ அப்படியா, சரி சரி அப்ப அந்த ரிஷி யாருன்னு நான் கேட்க விட்டுவிட்டேன், அப்படியா நான் தான் அந்த ரிஷி அப்படின்னு சுவாமி, இவரே ஒரு மாயா தீவை சிருஷ்டிச்சு இவரே ரிஷியா உட்கார்ந்து இவரே அவர் அகம்பாவத்தை அடக்கினார்னு புராணத்துல காண கிடைக்கிறது. ஆச்சனையமூர்த்திக்கே இந்த ஸ்திதினா நம்ம ஸ்திதி பேசப்படாது, அவ்வளவுதான், ஏ தாசன் அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் நன்னா கைங்கரியம் பண்றேன், நான் நன்னா பாகவதம் பண்றேன் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் கிருபை, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் கிருபை ஒன்று காப்பாத்துருக்கு. ஆஞ்சநேயமூர்த்தி சொன்னார், அதனால் அகம்பா வந்தாலும் அதையும் அவங்கிட்டேயே கொடுத்துடும். அப்படியே அகம்பா வந்ததுன்னா பக்தாளை நினச்சிக்கும், பெரிய பெரிய பாகவதாளை நினச்சிக்கும். அப்போ நம்ம ஒன்றுமே இல்லையே, பெரிய பெரிய பாகவதாலாம் எப்படி? இப்போ பாகவதம் நன்னா வாசிக்கணும், அகம்பா வந்துடுதுன்னா சூத்த பௌராணிகம் நினச்சிக்கோங்க, சேமேன்னு அடங்கிடும். அதுக்கு மேலே யாரும் சொல்லவே முடியாது. எனக்கு பாகவதம் நன்னா புரிஞ்சு போயிடுதுன்னு தோணித்துன்னா சுகபிரம மகிழ்ச்சி நினச்சிக்கோங்க, தானாக அடங்கிடுது. நான் பாகவதம் ஃபஸ்ட் கிளாஸாக கேட்டேன்னு நினச்சேன்னா பரீட்சத்தை நினச்சிக்கோங்க, எப்படி துந்துக்காரி நினச்சிக்கோங்க, பரீட்சத்தை கூட நினைக்கப்படாது. துந்துக்காரி தான் பர்ஃபெக்ட் நமக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா நம்மளே எத்தனை சப்தாகம் கேட்டோம், மோட்சமத்தை அடையவே இல்லையே. அவன் ஒரே ஒரு சப்தாகம் மோட்சம் அடைஞ்சுட்டான், அந்த ஒரு இதுலேயே கிளாஸ்லேயே ஒரு படியில் ஆயிரம் படி மேலே இருக்கான் துந்துக்காரி. நம்மளும் சப்தாகமாக கேட்டுட்டே இருக்கோம், அடுத்த சப்தாகம் கேட்கலாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அவ்வளோதானே ஒழிய சப்தாகம் கேட்டாச்சு, வேலை முடிஞ்சது, கிளம்பணும்னு ஒரு புத்தி வரலையே, வைராக்கியம் வரலையே, அது துந்துக்காரிக்கு வந்துடும். பேய்க்கு வந்துடுத்து, பேயை விட நம்ம மோசம்னு அர்த்தம், பேய்க்கே வந்துடுத்து ஒரு சப்தாகத்தில். அப்போ அந்த அகம்பாவம் வரப்படாது சொல்கிற அந்த அகம்பாவத்தை சுவாமிகிட்ட கொடுத்துரு. அதாவது இந்த பக்தி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய தேவையில்லாத முதல்ல வெள்ளை வரும், ஒவ்வொன்றா வெள்ளை வரும். இந்த குப்பையை கலர்னா நாத்தம் இதெல்லாம் ஒவ்வொன்றா வருது பாருங்க. அந்த மாதிரி இதை செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி தான், இந்த மனசை வந்து செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதோட கஷ்டம், மகா மோசம் எதுன்னா மனசு அப்படி தோண்டி திரும்பி பார்க்கறது. என்ன ஆகுனா ஒவ்வொன்றா முதல்ல தேவையில்லாதனால தானே வருது, ஆளாகல வருஷமெல்லாம் வருது பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும், எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடும். இது கிருஷ்ணா, இது கிருஷ்ணா, இது ராமா, ராமா, ராமான்னு, இது பத்மநாபா, இது உனக்கு உனக்குன்னு கொடுத்துட்டே வந்துடுனா கடைசியில் நீங்கள் மட்டும்தான் மிச்சம் இருப்பேன். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவ கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாம். எல்லாம் கொடுத்துருங்க, எதுவும் வச்சுக்காதீங்க. அப்போ சமாதானம். இப்படியெல்லாம் துளசிதாசருக்கு வழிகாட்டின் இருக்கார் ஆஞ்சநேயமூர்த்தி. அப்போ ஒரு நாள் பகவான் காட்சி கொடுத்து சொன்னா, ஏ துளசிதாஸ், நீ ராமாயணம் எழுது அப்படின்னு விட்டான். உடனே சரின்னு பார்த்தா ராமாயணம், சரி அயோத்தியா போகலாம்னு துளசிதாஸ் அயோத்தியா போறான். ஆச்சரியமான ஒரு இடமாச்சு, சரையு நதிக்கரை, அங்கே தீர்த்தம் ஆடுறது, டெய்லி ராம தரிசனம், கனகபவனம், பரமசுக்கியமா இருக்க ஆனந்தமான ஒரு ஸ்தலம் அயோத்தியா. அது ஒத்துட்டு தானே ஆகணும். அதே அயோத்தியாவில் ராமனுக்கு ஜோராக ஒரு தங்க மாளிகை கட்டுவோம், கும்பாபிஷேகம் நடக்கும், நாங்கள்லாம் போய் அட்டன் பண்ணுவோம், நீங்களும் வருவே, ராமராஜ்யம் ஸ்தாபிதம் ஆகியே தீரம், பாரதேசரோட மரியாதை லோகத்தில் பிரகடனம் ஆகியே தீரம், இது சத்தியம் சத்தியம் சத்தியம், நவாகத்தின் மேலே சத்தியம், நீ போகாது, நம்ம ராமன் தோக்கம் மாட்டான். என்ன நினச்சிட்டு இருக்கா எல்லாரும், அசுர பயல்கள் அன்னைக்கும் இருந்தால் இன்றைக்கும் இருக்கா, ஏகச்சராமோ தர்மாத்மா கிழிச்சு எடுத்துருவான் அத்தனை பேரையும், ரக்ஷசாம் பீமகர்மன் அன்னைக்கு இன்னைக்கு ஒன்று பெரிய குறைச்சல் இல்லை, அன்னைக்கு ராமன் தனியா நின்று ஜெயிச்சா இன்னைக்கு ராமன் தனியாக தான் நிற்கிறான், ராமன் தான் பத்மநாபன், பத்மநாபன் ஜெயிச்சே தீருவா சந்தேகமே கிடையாது. எத்தனை வேணா கேஸ் போடட்டும், என்ன வேணா அமிக்கஸ் க்யூரி வரட்டும், எவன் வேணா என்ன வேணா உளரட்டும், நம்ம பத்மநாபன் ஜெயிப்பான் பாருங்க, பட்டாசு வெடிச்சு தெருவில் நான் கொண்டாடுவேன். நடந்து சீரும் பத்தாயிரம் வாழ வாங்கி கிழக்கு கோட்டை மேற்கு பதினாறு முதற்கொண்டு நாலு வாசல்லையும் வெட்டி வெடிச்சு நான் வெடிச்சு காட்டுவேன். நான் என் பத்மநாபன் தோற்கிறது கிடையாது, தோற்க விடமாட்டேன். என்னமோ நினச்சிட்டு இருக்கா, திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானத்தை ஜெயிக்கும் பொழுது எப்பொழுதுமே கொஞ்சம் லேசாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் இழப்பம் ஜாஸ்தி தான் வரும், ஆனால் ஒரு ஸ்திதியில பலம் புரியத்தான் செய்யும். ஆச்சரியம், அயோத்தியா போயாச்சு, ஆஞ்சநேய சுவாமியுடைய தியானம், ராம தியானம், அழகா நிறைய ராமநாமம் ஜபம் ஜபிச்சுருக்கார். அழகா ஒரு நாள் பார்த்தார், ஒரு ராமநவமிக்கு அழகா ஜோர ஆரம்பிச்சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா சம்ஸ்கிருதத்துல ஒரு ராமாயணம் எழுத ஆரம்பிச்சார். எழுதி எல்லாம் வச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் காத்தால பார்த்தா காணாம போயிடுறது. இப்படியே டெய்லி யாரோ சொல்றாள், யாரோ சொல்றாள், யாரோ சொல்றாள் அப்படின்னு பார்த்தா ராசி வந்து ஒரு குரங்கு திருடின்னு போயிட்டு இருக்கு. இந்த குரங்கு தான் இவர் பார்த்தார், சுவாமி என்ன அநியாயம், ராமாயணம் எழுதினா நீர் பாடி திடிந்து போயிட்டுருக்கேளு அப்படின்றார். அப்புறம் பிடிச்சி கேட்டா சொன்னார், ஏற்கனவே வால்மீகி எழுதியாச்சு, நீ எதுக்கு திருப்பி 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 சம்ஸ்கிருதத்திலேயே எழுதிருக்க, அத்தியாத்ம ராமாயணம் எல்லாம் வந்தாச்சு, கொஞ்சம் ஜனங்களுக்கு புரியும்படியா அந்த பாவப்பட்ட ஹிந்தி பாஷையெல்லாம் எழுது, நிறைய ஜனங்கள் பாமர ஜனங்களுக்கு சம்ஸ்கிருதம் எல்லாம் தெரியலன்னு. அதுக்கப்புறமா தான் ராமச்சரித மானசம், அது பகவத் சங்கல்பம், சம்ஸ்கிருதம் வேண்டாம், நீ ஹிந்தியில எழுதுன்னுட்டா. அப்புறம் கேட்டால் ஹிந்தியில் நான் எப்படி எழுதுவேன், வால்மீகி ராமாயணத்தை ஒட்டிதானே எழுத முடியும்னா, வால்மீகி சொல்லாத ராமாயணமும் உண்டுன்னு. அது யார் சொல்லுவான்னா சிவபெருமான், காசி விஸ்வநாதர் தியானம் பண்ணுட்டார். சிவபெருமானுக்கு தெரியாத ராமன ஆச்சரியமானவர் சிவபெருமான். ஒரு காலத்தில் 100 கோடி ஸ்லோகம் இருந்தது ஸ்ரீமத் ராமாயணத்தில், 100 கோடி ஸ்லோகத்தை பிரம்மதேவர் தன்னுடைய பிரம்மலோகத்தோட உபன்யாசம் பண்ணார். கைலாசம் வைகுண்டம் எல்லாத்துலேருந்து ஆள் வந்திருந்தான். உபன்யாசம் முடிஞ்ச உடனே எல்லாரும் இந்த புக்கு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் சண்டை போட்டான். கடைசியில் பார்த்தா எல்லாரும் புஸ்தகத்தை பிரித்து கொடுத்துடலான்ட்டா புஸ்தகத்தை. உடனே யாரை கொண்டு பிரிக்கலாம் தீர்மானம் பண்ணால் சிவபெருமான் தான் சமத்து, அவருக்கு தான் பற்றுதலே கிடையாது. அவர்கிட்ட கொடுத்து மூணு பங்காக பிரிக்க சொல்லுவோம் பிரிக்க சொன்னான். உடனே அழகாக 100 கோடி ஸ்லோகத்தை பிரித்தார். 33 கோடி 33 கோடி 33 கோடி 1 கோடி மிச்சமாச்சு. உடனே 30 லட்சம் 30 லட்சம் 30 லட்சம் பிரித்தார். மீறி 10 லட்சம் மிஞ்சுது, அதில் 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம்னு பிரித்தார். அப்படி ஒவ்வொன்றையாக பிரிச்சுட்டே வர கடைசியில் 33 கோடியே 33 லட்சத்தி 33,333 ஸ்லோகம் பிரித்தாச்சு. ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் பாக்கி இருந்தது, எல்லாம் கரெக்டாக பிரித்தாச்சு. 100 கோடி ஸ்லோகத்தில் 33 கோடியே 33 லட்சத்தி 33,333 ஸ்லோகம், எத்தனை மூணு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அத்தனை ஸ்லோகத்தை பிரித்தாச்சு, ஒரு ஸ்லோகம் பாக்கிய வாசனை அதையும் பிரிச்சிருங்கோன்னுட்டான். அந்த ஸ்லோகம் 32 அக்ஷரத்தில் மாட்டி நிறுத்து, 10 10 பிரித்தாச்சு. மீதி 2 அக்ஷரம் தான் தேமேனு தனியாக நிற்கிற, யாரும் இல்லாத அனாதையா. அதை பிரிக்கவே முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா. இப்போ கடைசியில் சிவபெருமான் சொன்னார், ஒரு சர்வீஸ் சார்ஜ் அந்த 2 அக்ஷரத்தை எனக்கு கொடுத்துடப்படாதா, கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் 33 கோடியே 33 லட்சத்தி 33,333 ஸ்லோகம் ஒரு 10 அக்ஷரம் கொடுத்துருக்கேன், எனக்கு இருந்து 2 அக்ஷரத்தை கொடுக்கப்படாதா அப்படின்னா, சரி போங்க இவ்வளோதான் எடுத்துன்னு போங்கண்டா. அந்த 2 எடுத்துன்னு ஓடி வந்தா அதுதான் ராமான்ற 2 அக்ஷரம். அப்புறம் அவன் எல்லாரும் கேட்டான், கடைசியில் எங்களை ஏமாத்திட்டீரே, உருப்படியில்லாத ஸ்லோகத்தெல்லாம் கொடுத்துட்டு சாரத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னு. ராமான்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ராமாயணத்தை பாருங்க, ராமாயணத்தை ராமாயணத்துக்கு அயனம் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை அதுக்கு மேல. ராமான்ற சப்தத்தினாலே தான் ராமாயணத்துக்கே மரியாது. அவர் சொன்ன ஜூஸை மட்டும் எடுத்துட்டு போய் சக்தியை கொடுத்துட்டு அவர் சொன்ன நானாகாமா, நீங்க தானே ஸ்லோகம் ஸ்லோகம்னு கேட்டு, நீங்க தானே புஸ்தகத்தை பிரிக்கணும்னு கேட்டது, புஸ்தக சாரமான ராமன் வேணும்னு யாராவது கேட்டாளா? பிரம்மலோகமே அப்படிதான் இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? வைகுண்ட லோகமே அப்படிதான் இருக்கு, எங்களுக்கு புஸ்தகம் வேணும் புஸ்தகம் வேணும், எனக்கு ஒரு காப்பி கொடுங்க எனக்கு ஒரு காப்பி கொடுங்க எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. எல்லாருக்கும் கேரளாவில் ஆளாள் எனக்கு என்கிட்ட ராமாயணம் இருக்குது, என்கிட்ட பாகவதம் இருக்குது, என்கிட்ட நாராயணியம் இருக்குது, என் காலத்தில் அது இருக்குது, அது இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலையே, அது இங்கே இருக்கா, அதுதான் முக்கியம், அதோட சாரம் இங்கே இருக்கா. புஸ்தகம் 50-100 ரூபா கொடுத்தா கிடச்சிடும், இல்லாட்டி யாராவது ஆற்றுல வெளியூர் போகிறா வீட்டை மாத்திரா அப்படின்னா குழந்தைகள்லாம் சொல்லலாம், புஸ்தகத்தை தான் தூக்கி போக முடியாது, யாருக்கா கொடுங்கணும் அப்போன்னு பார்த்து அவங்க தெரிஞ்சா யாரா அப்படின்னா நாராயணங்களை புதுசாக போ, உங்களுக்காகவே இந்த புத்தகம் வச்சுக்கோங்களேன், பாரத்தை கழிச்சு கட்டணும் வச்சுக்கோங்க. ஆனால் எப்படியோ அப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஆனாலும் இந்த சாரத்தை கிரகிக்கன் அப்பேற்பட்டது காசி விஸ்வநாதன். அதனால அவர்கிட்ட கவர்னர் அவர் தியானம் என்றார், சிவபெருமான் பார்வதி சம்பாதமாகத்தான் ராமச்சரித்த மானசம் ஆரம்பமே சிவபெருமான் பார்வதி சம்பாதம் ரொம்ப அழகாக இருக்கும். பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட அப்படி மாற்றி மாற்றி கேட்பான், இவர் என்ன பெரிய பிரம்மமா, இவர் போய் பிரம்மம் பிரம்மம் சொல்கிறாள், கொண்டாட்டிக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்கா என்னத்த பிரம்மம் அப்படின்றார். அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க, பரிசு பண்ணி பாரு அப்படின்னு லக்ஷ்மணனும் ராமனும் அப்படியே காட்டில் அலைகிறாள், ஹா சீதே 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 அப்படின்னு அழைஞ்சார். அப்போ பார்வதி பார்த்தாலாம் அழகாக உடனே சீதா வேஷம் போட்டு எதிர்க்க போயிட்டாலும், பிரபோ நான் இங்கே இருக்கேன் ஏன் எங்கே தேடுறேள் அப்படின்னு விட்டான். அழுதுன்னு இருக்கா ராமர் கதறி கதறி. அப்போ ராமன் இப்படி கையை கூப்பினார், நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இவர் பார்வதி பதையனோட லக்ஷ்மணன் அரகர மகாதேவான்னு பார்வதி வெக்கமாக போய் டக்குன்னு பார்வதியாக மாறிட்டாளாம். பகவான் சிரிச்சான, என்னம்மா ஆத்துக்கார விட்டு தனியாக வந்திருக்கேன், ரிஷப வாகனம் எங்கே நந்திகேஸ்வரை காணும் அப்படின்னா. பார்வதி பார்த்தா ஆஹா இவர் பிரம்மம்தான், ஊரை ஏமாத்துறதுக்காக பொண்டாட்டி காணும் தேடின்னு இருக்கா, என் பொண்டாட்டி காணாமல் போயிட்டாலே ஜாலியாக குதிக்க முடியாது, சாதாரண அல்ப மனுஷனாக இருந்தால் குதிக்கலாம். அதனால இவர் என்ன பண்ணுற அழுதுன்னு இருக்கார், லோகத்தில் மனுஷன் ஆத்மானம் மானுஷம் மன்யே நடிச்சுன்னு இருக்கார். உடனே பார்வதி பார்த்தா பிரம்மம்னு தெரிஞ்சு போயிட்டான், பக்கத்தில் உட்காந்த சிவபெருமான் எழுந்துட்டாராம், என்ன அப்படின்னா, இல்லை இனிமேல் இந்த சரீரத்தோடு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னுட்டான். நடுங்கிறா, ஏன்னா என்னுடைய சீதா மாதா வேஷம் போட்டால் இனிமேல் எப்படி இந்த சரீரத்தை நான் தொட முடியும்னா, அப்போ தான் தக்ஷவதம் எல்லாம் பக்கத்தில் வர தாயார் அம்பாள் பார்த்தா சரீரத்தை தியாகம் பண்ணால் பர்வத ராஜகுமாரியாக வந்தால் பார்வதியாக வந்தால் திரும்ப கல்யாணம் பண்ணிட்டார் ஒரு புராணத்தில் காண கிடக்கிறது. அவ்வளோ கதை இருக்குது கதைக்குள்ளே 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 அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சீதா வேஷம் போட்டு இனிமேல் நான் எப்படி ஒன்று தொட முடியும், ஜெகஜனனி வேஷம் போட்டுட்டியம்மா, அப்போ என் பார்வதி நான் தொட முடியாது, அதுக்காக சரீர தியாகம் பண்ண ஆள் அப்படின்னு காண கிடைக்கும், தாக்ஷாயினியாக சரீர தியாகம் பண்ணால் ஒரு புராணத்தில் இருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியம், சிவபெருமான் பார்வதி சம்பாதம் நிறைய அனுபவிச்சிருக்கா சிவபெருமான். அதனால தான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வராணனே இப்படி எல்லாம் சொல்கிறார். அழகாக ஒரு ராமநவம் என்னைக்கு எழுத ஆரம்பிக்கிறார் ஜோரா, நிறைய வருஷம் எழுதுறார், 2 வருஷம்கிட்ட எழுதுறார் அப்படின்னு, 2 வருஷம் 8 மாதம் கணக்கெல்லாம் சொல்கிறான் ஜோரா. அதை யாக்ஞவல்க்ய மகரிஷி பரத்வாஜ மகரிஷி இவாள்லாம் அனுகிரகம் பண்றா அவருக்கு. என்னெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றா, வித்தியாசமான ஒரு ராமாயணம், கொஞ்சம் நிறைய இடங்கள்ல வித்தியாசம் உண்டு. இந்த லக்ஷ்மண் ரேகா வால்மீகி ராமாயணத்துல இல்ல, ராமச்சரித்த மானசத்துல கிடையாது, கம்பராமாயணத்துல கிடையாது, அசாமியில ஒரு ராமாயணம் உண்டு, அதுல மட்டும்தான் லக்ஷ்மண் ரேகாவே உண்டு. எல்லாத்துலயும் லக்ஷ்மண் ரேகான்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா ரொம்ப ஃபேமஸான விஷயம் லக்ஷ்மண் ரேகா. அழகான ராமச்சரித்த மானசம், ராமனை தெய்வமாவே சொல்லக்கூடிய அது ஒரு அழகு. இப்ப வால்மீகி மனுஷனா பேசுறாரு இல்லையா, ராமச்சரித்த மானசத்துல ராமன் பரபிரம்மம், ராமன் பரபிரம்மம், ராமன் பரபிரம்மம் இப்படியே வர்ணிப்பார் துளசிதாசர். அது தாயார் பெருமாளும் பார்க்கறது பேசுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஆஞ்சநேயமூர்த்தி, ராமனுடைய சம்பாதம், ராமச்சரித்த மானசம், அது ஒரு தனி அழகு வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் பொதுவா வால்மீகி சொன்ன மாதிரிதான் வரும், சில சில விஷயங்கள்ல அழகா மாறுபடும். அதுவும் விஸ்வாமித்திரருக்கு பகவான் கைங்கரியம் பண்றது, விஸ்வாமித்திர பூஜைக்காக பகவான் பூ பறிக்க போறான், அப்பதான் தாயாரை மீட் பண்றான், அப்பதான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் கம்பர் சொல்ற. அதே மாதிரி அதை பார்த்துட்டு வந்து ராத்திரியெல்லாம் சுவாமி தூங்க மாட்டேங்கிறாங்க. லக்ஷ்மணன் இப்படி பாக்குற அண்ணா அவங்க வயசுக்கு வந்துட்டேன், நீங்க உங்களை பார்த்தாலே தெரியறது பகவான கிண்டல் பண்றான் லக்ஷ்மணன். என்னடா சொல்றான் என்ன அண்ணா, முன்னாடிலாம் ஏதோ தத்துவம் வேதாந்தம்லாம் சொல்லுவேள், ஆனா இன்னைக்கு கூட சொன்ன என்னத்த சொன்ன சீதே சீதே சொல்லிட்டு இருக்க ஒரு மணி நேரமா. லக்ஷ்மணன் அண்ணா உபதேசம் பண்ணுங்க, ஆ சீதே, ஹா ஹா சீதே, ஓ சீதே, ஓஹோ சீதே, இப்படியே ஜெபிச்சுட்டு இருக்காரு. சீதாவே பலவிதமா சொல்லிட்டு இருக்காரு, இப்படி கண்ணன் ராஜேவையே பலவிதமான ராகத்தை ஆலாபனம்ன்ற மாதிரி சீதே 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 சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லக்ஷ்மணன் வரைக்கும் பகவான் வெக்கப்படுறான் காண. இதெல்லாம் வந்து ராமச்சரித்த மானசத்தினுடைய விசேஷம். அழகா எழுதுறார், நிறைய பேர் கொண்டாடுறா, சில பேர் கொண்டாடுறது இல்ல, நேர காசிக்கே போறார். ஏன்னா அவர் தானே சொன்னார், அவர் தானே எல்லாம் சொல்லி கொடுத்தார். நேரம் காசிக்கு போறார், காசியில போறார், எல்லா வித்வான்கள்லாம் அவர் அவளும் ஒத்துக்க மாட்டேன்னுட்டா. அவசியமே கிடையாது, இது அல்பமான ஹிந்தி பாஷை, இதுல போய் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்ல அவர் சொல்லிட்டார். விஸ்வநாதன் தீர்மானம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சிவரு மாசன்னிதியில வச்சு விட்டு கதவை அடைச்சு விட்டார். அடுத்த நாள் ராத்திரி அந்த கிரந்தம் சிவபெருமான் தலையில இருந்துதான், சிவலிங்கம் காசி விஸ்வநாத தலைமையில இருந்துதான், அது மேல சத்தியம் சிவம் சுந்தரம்னு எழுதியதை வச்சுட்டார். ரெண்டு விஷயமா, ஸ்ரீதரிய வியாக்யானத்துக்கும் சொல்றது உண்டு, இதுக்கும் சொல்றது. சிவபெருமான் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்லி, இது சத்தியம், இது சிவம், மங்களகரமா இருக்கு, ரொம்ப சுந்தரமா இருக்குன்னு சொல்லி சத்தியம் சிவம் சுந்தரம்னு காசிக்கீழ் காசி விஸ்வநாத் அப்படின்னு சைன் வேற போட்டிருக்காராம். சிவபெருமான் சைன் போர்டு ஆமோதிச்ச ஒரு கிரந்தம் ராமச்சரித்த மானசம். நிறைய பேருக்கு பக்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஆஞ்சநேயமூர்த்திக்கு அவ்வளவு சந்தோஷம், தன் சிஷ்யன் ஜெய்சுதானே அப்படின்னு. அப்பப்போ ஆஞ்சநேயமூர்த்தி வரார், விதவிதமான அனுகிரகங்கள்லாம் நடக்கிறது, நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்கிறது. அண்ணா ஜோரா மடமெல்லாம் வந்து கொடுத்தோம், நிறைய சிஷ்யாலாம் வந்தாச்சு, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கார். அப்புறம் மடத்தில் நிறைய தானியம் தனம் எல்லாம் கொட்டி கிடக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு ராத்திரி இதை திருடுறதுக்கு ரெண்டு திருடர்கள் வந்துட்டான். எல்லாம் அழகாக ரகசியமாக மூட்டையெல்லாம் கட்டியாச்சுவா, எல்லாம் மூட்டை கட்டியாச்சு, தூக்கலான்னு பார்த்தா தூக்க முடியலை. அப்போ ஒருத்தர் வந்தார் இந்த அப்படின்னு ஹெல்ப் பண்ணி கொடுத்தார். உடனே அவர் சொன்னாரு, நீ திருட வந்தியாடா அப்படின்னா, ஆமா ஆமா, சரி சரி எங்களோட வா, அவனுக்கு ஒரு பங்கு தரேன். இல்ல முதல்ல நீங்களாம் திருடி எடுக்கணும், அப்ப பின்னாடி நான் வரேன், நான் ஏற்கனவே நிறைய திருடி மூட்டை கட்டி வச்சிருக்கேன், நீங்க இதை எடுத்துட்டு போங்கோ அப்படின்ட்டான். உடனே அழகா ஹெல்ப் பண்ணி வாசல் வரைக்கும் அவளை கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. போன திருடர்கள் கொஞ்ச நேரத்தில் விழுந்து அடிச்சுட்டு ஓடி வந்தான், ஓடி வந்து மூட்டை எதுப்புன்னு போட்டான். இந்த யாரோ ஒருத்தனை அடுத்த ராத்திரி மங்களான வெளிச்சத்தை, ஏ திருடா போகாதடா, வெள்ள ரெண்டு பேர் நிற்கிறான், அநியாயம் பண்ணுறானுங்க, கையில் வில்லு அம்ப வச்சு நான் பார்க்குற பார்வை அடி வைத்த கலக்கர் யமதர்மன் மாதிரி நிற்கிறான், அதனால் நீ ஒன்றும் பண்ணிட போயிடாத, பார்த்துக்கலான்ட்டு அதுக்குள்ளே பொழுது விடிய ஆரம்பிச்சுடுத்து. எல்லாரும் எழுந்து வரா, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். எந்த திருடனை போகாதேன்னு சொன்னாலும் அந்த திருடன் அழுதுட்டுருக்கான். ரெண்டு திருடன் வெளில போயிட்டு ஓடி வந்துட்டான், ஒரு திருடன் தூக்கி கொடுத்தான் பாருங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதுக்குள்ள எல்லாரும் எழுந்து வந்துட்டா, எல்லாரும் திருடனை பார்த்து அடிக்க வந்தா, சொன்னா அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஒன்று. ரெண்டு திருடன் பார்த்தான், அந்த பாரு இந்த திருடன் நமக்கு சப்போர்ட் பண்றான், அடிக்காதீங்கோ அப்படின்னு பார்த்தா, இவா யார திருடன் நினைச்சாலும் அதுவே துளசிதாசர் தான். அவர் தான் மூட்டையை எடுக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணிருக்கார். அவர் சொன்னா நிறைய மூட்டை கட்டி வச்சிருக்கேன்னு அவர் சொன்னது பாபத்தை, ஏற்கனவே நிறைய பாபத்தை மூட்டை கட்டி பத்திரமா வச்சிருக்கேன், திருட்டு கொடுக்கறது இல்லை நம்ம, அதாவது அதை விட கஷ்டம், எல்லாம் திருடி வச்சிருந்துருக்கேன் கொடுக்கவே இல்லைன்னு அவர் அந்த அர்த்தத்தை சொல்ல ஒவ்வொரு அழுதுருக்கா. அவள் சொன்னதுலேருந்து அவள் பார்த்த நீர் தான் துளசிதாசரா, தயவு செய்து அந்த சேவகாக்கிட்ட எங்களை காப்பாற்றும் போலேன்னு. எங்கே இருக்கான் வெளில, நான் வெளில போய் பார்த்தா யாருமே இல்லை. இவாசனா அதோ இருக்கா அதோ இருக்கான் அதோ இருக்கான் அப்படின்னா, டக்குன்னு பார்த்தா ராமனும் லக்ஷ்மணனும் சேவகர்களாக நிற்கிறான். பார்த்தா துளசிதாசன் இந்த திருடர்கள் காலில் விழுந்துட்டான். என்ன பாக்யம் பண்ணிருக்கு, பல கோடி ஜென்மா தபஸ் இருந்தா கூட கிடைக்காத ராம தரிசனம், ஆசனையை பிடிச்சிருந்து கல்லுலையும் முள்ளுலையும் ஓடினா கூட கிடைக்காத தரிசனம் ஒரு ராத்திரியில கிடைச்சு விடுத்து நீங்கள்லாம் பரம பாகவதா அப்படின்ட்டேன். அதனாலதான் எந்தரோ மகானுபாவது அந்தரிக்கு வந்தனங்களும் யார் எப்ப பாகவதாளாவான்னு தெரியாது. சுவாமி யாருக்கு எப்படி கிருப பண்ணுவார்னு யாரும் தீர்மானிக்க முடியாது. நம்மளும் இப்படி கதை கேட்டுட்டே இருப்போம், நாமஜபம் பண்ணுவோம், திடீர்னு பார்த்தா நமக்கும் ஒரு பாகவத கோஷ்டியில ஒரு இடம் கிடைச்சிடும், ஒரு நாள் நமக்கும் மோட்சம் கிடைச்சிடும், ஒரு நாள் நாமும் வைகுண்டத்துல உட்காந்து சத்தியமா பாகவதம் அனுபவிப்போம், ராமாயணம் அனுபவிப்போம். இதே சொன்ன ராமாயணத்தை வைகுண்டத்தை உட்காந்து நானும் சொல்லுவேன், நீங்களும் கேட்பேன், சத்தியம் சந்தேகமே வேண்டாம், பகவான் நடத்தி கொடுப்பான். அதுக்கு மங்கள விநாயகர் பொறுப்பு, சாட்சி அவர் தானே. ஆச்சரியம். அப்புறம் அவளும் திரும்பிட்டா இவரோட கோஷ்டியில இருந்து, அவளும் நன்னா பக்தி பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு சௌக்கியமா இருக்க சந்தர்ப்பத்துல ஒரு விதவை ஸ்திரீ வந்து இவரை சேவிச்சுடுறா. அவ அந்த சதி உடன்கட்ட ஏற போறா. அப்ப இவரிடத்துல வந்து சேவிச்சுட்டா இவர் பாட்டுக்கு சௌபாகியவதி பவன்னு அவ இப்படி தூக்கி வாரி போட்டது. ஆதுகார் போயாச்சு, நான் சதி உடன்கட்ட ஏற போறேன், அக்னி பிரவேசம் பண்ண போறேன், இப்ப போய் இப்படி சொல்றேன்னு அவர் சொன்னார். சத்தியமா அது நான் சொன்ன வார்த்தை இல்லை, என் ராமன் சொன்ன வார்த்தை. என் வாயிலே நின்ற வார்த்தை வந்தாலும் அது ராமனுடையது தான் வா அப்படின்னு அழிச்சுட்டு போய் அந்த மிருத்த சரீரம் இருக்கு அது பக்கத்துல போனார். ராமா ராமா ராமான்னு சொல்லி தலையில கை வச்சார். எதுக்கு படுத்துட்டு எழுந்துட்டு எழுந்து உட்காந்து கொடுத்துக்கணும், உசுரோட வந்துடுத்து பெரியவாளுக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு. அதனால எல்லாரும் எழுப்பிடுவான் நினைக்கப்படாது. உடனே ஆஹா மிராக்கள் ஆரம்பிச்சிருவா ஜனங்கள்லாம். துளசிதாசர் ரொம்ப பெரியவாளுக்கு எல்லாருக்கும் பெரிய பயம் எதுன்னா ஏதானு ஒண்ணு நடத்தி காட்டிட்டோம் அப்படின்னா அந்த மிராக்கல்ல மயங்கிடுவான். லோகத்துல ரியலைசேஷனுக்காக தான் வந்திருக்கும், உணர்றதுக்காகத்தான். அதிசயங்கள் அவசியமே கிடையாது, வாழறதே அதிசயம் தான், ஜனனமே அதிசயம் தான், அம்மா கர்ப்பத்துல வாழ பிறந்ததே அதிசயம் தான். நிறைய அதிசயங்கள் டெய்லி எவ்வளோ பாவம் பண்ணி தைரியமா பத்மநாபர் மேடம் நிற்கணும் அதுவே பெரிய அதிசயம் தான். இதுக்கு மேலே அதிசயம் வேணுமா? இத்தனை பாவங்கள் பண்ணவர் கூட பகவான் சக்கராயுதத்தை வெட்டி போடுறேன் அப்படி கிளம்பாம இருக்காரு, இதுவே பரமானுகிரகம். எல்லா வேலையும் அபசாரம் பொட்டுவிட்டும் கிருஷ்ணா ராமாகவும் தான் நான் பாட்டு சிவனையும் கிடக்கிறேன்னு சொல்றோம், எல்லா கிரமமும் பண்ணிட்டோம். இதெல்லாம் கேட்டுட்டு கூட சுவாமி நம்மளை தண்டிக்காம இருக்காரு பாருங்க, இதுவே அதிசயம், இதுவே பரமானுகிரகம், இதுக்கு மேல ஒரு அனுகிரகம் வேண்டாம். அதனால துளசிதாசர் பாதார் எல்லாருக்கும் பக்தி நாம சங்கீர்த்தனம் இந்த மாதிரி விஷயங்களை தான் உபதேசம் பண்ணிட்டு வரா. எங்கேயாவது சாப்பிடும் போது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ராமஸ்மரணையை கொடுக்கிறார். இந்த காகத்தெல்லாம் பார்த்தா கூட ஆஹா ராமா ராமான்ற சில பேர் கேட்கறாங்க, ராம காகத்தை பார்த்து ராமன் ராமன் சொல்றேன். அவருக்கு அது காக்காசுர விருத்தாந்தம் ஞாபகம் வருது. அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனை ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அடுத்ததும் ஓர் அடையாளம். காகத்தை பார்த்தா ராமாயண விருத்தாந்தம் ஞாபகம் வரும், இல்லடி பாரதியார் மாதிரி காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்னு கிச்சா ஞாபகம் வரும். நமக்கு ஒண்ணு பித்ரு ஞாபகம் வருவார், இல்லாட்டி அற பந்துக்கள் ஞாபகம் வரும், இவ்வளவுதான் ஞாபகம் வரும். இல்லாட்டி அது அசிங்கம் பண்ணும் வாயில் எதையோ வச்சுட்டு போயிடுச்சு, இவ்வளவுதான் தோணுமே ஒழிய இதுக்கு மேல காகத்துக்கிட்ட தோணுமானா பெரியவாளுக்கு அந்த காகாசுர விருத்தாந்தத்துல கூட பகவத் தியானம் தான் சம்பவிக்கும். சின்ன காகம் தான் எவ்வளவு பாக்குறோம், இன்னைக்காவது ராமா ராமான்னு தோணி இருக்கா தோணல, அவ்வளவு சிரேஷ்டம். துளசிதாசர் வாழைகளை போட்டா கூட ஒரு ராம விருத்தாந்தம், எல்லாத்துலயும் ராமாயணம் இருக்கு. நீங்க டெய்லி பாக்குற விஷயத்துல ஒரு நாள் துளசிதாசர் இடையெல்லாம் போட்டாச்சு இப்படி பார்த்துட்டு இருக்காரு, கண்கள் ஆனந்த பாஷன் ராமாயண விஷயத்தை நினைக்கிறேன். திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம், பகவான் அழகா யுத்தத்துல எல்லாம் ஜெயிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கார் புஷ்பக விமானத்துல. அப்ப பரத்வாஜத்தினுடைய ஆசிரமத்துல பகவானை சாப்பிட்டு போகணும்னு சொல்றார். பிரபு நீ சந்தோஷமா வர, சாப்பிட்டு போப்பா அப்படின்ட்டு எல்லாரும் சாப்பிட உக்காந்த ஆசிரியர் ஆசிரியர் உக்காந்த பகவான் சொன்னா 14 வருஷம் முடிய போறது ஆசிரியா, நீ ஒண்ணு பண்ணு வேகமா நந்தி கிராமத்துக்கு போ, பரதன் நான் வரல அப்படின்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவான், அவனை போய் நீ சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்ல. உடனே ஆசிரியம் போத்தி ஜெய் பிரபு அப்படின்னு அழகா கிளம்பினார். கரெக்டாக நான் நாள் ஆயிடுதே அக்னி பிரவேசம் பண்ண போறான் பரதன். ஒரு ஜெய் ஸ்ரீராம்னு வந்து அழகா ராம விஷயம் எல்லாம் சொல்லி அவனை நிறுத்தி வைக்கார். திரும்ப திரும்ப ராமாயணத்தை எல்லாரையும் காப்பாற்று ஒரே ரட்சகன் யாருன்னு ஆஞ்சநேய மூர்த்தி தான், ராமன் உள்பட ராமனையே கண்டேன்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா அட சீதை இருக்கான், அவ்வளோ சீதையே சொல்ல ராமன் நெஞ்சு பிடிச்சு கீழே வந்திருப்பார். இந்த வார்த்தை பிரயோகத்துல நவவியாக்கரண பண்டிதன் சொல்லின் செல்வன், அதனாலதான் கம்பன் அழகா சொல்லின் செல்வன். இந்த வார்த்தை பிரயோகம் ஆஞ்சநேயருக்கு சமம் யாரும் இல்லையா. கண்டேன் திருஷ்டுவா சீதாம் கண்டேன் சீதையை அப்படின்ன உடனே பகவான் உச்சிக்குள்ளிருந்து போயிட்டா. அந்த மாதிரி சீதா மாதாவும் உசுர தற்கொலை பண்ணிக்கு தானே போறா, அப்பதான் அவர் ராமகதை சொல்லி அவளை நிறுத்துறார். அப்படி ஒவ்வொருத்தருக்கா பலம் கொடுக்கறது ஆஞ்சநேய சுவாமி. சுக்ரீவனுக்கு ராமனை காட்டி கொடுக்கறது ஆஞ்சநேய சுவாமி. எல்லாருக்கும் அனுகிரகம். விபீஷனுக்கு ராமனை கொடுக்கறது ஆஞ்சநேய சுவாமி. அத்தனை பேருக்கும் ராமனை கொடுக்கிறார் விசேஷமானவர் அந்த ஆஞ்சநேய சுவாமி. அப்ப அழகா ஆஞ்சநேயர் வந்தார், பரதனை காப்பாத்திட்டா. அப்ப ஆஞ்சநேயர் சொன்னார், சரிப்பா நான் போய் ராமனோட போயிட்டு திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு ராமன் உசுரோட இருக்கார் வந்துட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு நேரம் வந்துட்டா. பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு வந்தாச்சு, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா. இவர் கொஞ்சம் லேட்டா வந்துட்டா. அப்ப அவர் பார்த்தாராம், சரி ஆசிரியருக்கு ஒரு இலையை தருவிப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப ராமச்சந்திர மூர்த்தி சொன்ன, ஆசிரியருக்காக தனியா இலையெல்லாம் போட வேண்டாம், ஒரு பந்திக்கு நடுவில் திரிய தனியா ஒருத்த இலை போட்டா சரிபட்டு வராது. வா ஆசிரியா, வா இங்க வா, என் முன்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு விட்டான். இவருக்கு ஒரே குஷி, பகவான் சாப்பிடறத பாக்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு குரங்கு ஜம்முன்னு சமக்கிட்டா வந்து உட்காந்துருக்கு பி ஐயா அப்படின்னு ஜாலியாக வந்து உட்காந்துட்டா. குஷியா ஜெய் ஸ்ரீராம், பிரபு சீதா மாதாவோட சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டு பாக்கிற சுகமாச்சு. திவ்ய தம்பதிகள் ஆகாரம் சாப்பிடற சுகம் அப்படி பார்த்துட்டு இருக்கா. அப்ப பகவான் பார்த்தா, சரி ஆஞ்சநேயா நீ ஒரு கை வை சாப்பிடலாம் அப்படின்னு விட்டார். நடுங்குற ஆஞ்சநேயர், பிரபு குரங்கு நானு, ஒரு இலையில சாப்பிடுறதுன்னு யார் யார் கூடன்னு இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம், நம்மெல்லாம் ஒரே இலையில சாப்பிட்ருக்கோம், ஒரு பெட்ல தூங்கினோம். சகோதரர்கள் சொல்லுவா, கணவன் மனைவி, நான் நாயோட ஒரு பிள்ளையில சாப்பிட்டேன், நான் குரங்கோட ஒன்னா படுத்துட்டேன். நடக்கிறது வச்சுக்கோங்க லோகத்துல, இது புதுசு கிடையாது. இப்ப முதல் முதல்ல ஆரம்பிச்சு வச்சு நம்ம ராமச்சந்திர மூர்த்தி தான். லோகத்துல பல விஷயங்களுக்கு உதாரணம் எல்லாம் சனாதனமான தர்மம் தான், வேற யாரும் கிடையாது. சௌக்கியமா பகவான் சொல்லிட்டான், எடுத்துக்கோ ஆசிரியர், என்ன பிடிமா எடுத்து சாப்பிடு அப்படின்னுட்டான். பகவான் பார்த்துட்டு ஆசிரியர் கை கூப்பிடாரு, பிரபு ஏற்கனவே நீங்க ஆலிங்கனம் பண்ணதே இன்னி வரைக்கும் சித்திக்கிறது. பிரபு இவர் சொன்னதே போதும், இதுக்கு மேலதான் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். தாங்காது பிரபு, இந்த கிருபை தாங்காது. சத்தியமா பகவானுடைய கிருபை தான் தாங்க முடியாது. நல்லா ஞாபகம், பிராரத கர்மாவை தாங்கிடலாம், அவமானத்தை தாங்கிடலாம், வியாதியை தாங்கிடலாம், நரகலோகத்துல கூட சகசிர கோடி வருஷம் வாங்கிடலாம். பகவத் கிருபை க்ஷண நேரம் நன்னா புரிஞ்சுருக்கா, அதுக்கு மேல இந்த சரீரத்தை ஜீவிதம் பண்ண பிடிக்காது. கருணா சாகரம், கோபிகள்லாம் பகவத் கிருபையினாலேயே சரீரத்தை வச்சுட்டு இருந்தா, கிருஷ்ண சரீரம்னு பாதுகாத்து வச்சுட்டு இருந்தா. ஆச்சரியம், இவர் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு பகவான் பார்த்தான். ஓ ஒரு இலையா இருக்குன்றதுனால வருத்தப்படுறியோ அப்படின்னு சொல்லி தன் நகக்கண்ணுனாலே அப்படி ஒரு கோடு போட்டா அந்த வாழை இலையில. அதுக்கப்புறமா தான் வாழை இலையில நடுவுல நரம்பு வந்தது. அதுக்கு முன்னாடி வாழை இலையில நடுவுல நரம்பு கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திருமங்கை ஆழ்வார் பிடிக்கிறார் ஜம்முன்னு. அவர் பாசுரத்தை சொல்ல, உடனே உண்பன் நான் என்ற உண்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் அப்படின்றார். ஒரு குரங்கோட சாப்பிட்டியோ, நான் குரங்கோட மோசம் ஆனால் சாப்பிடு அப்படின்ற ரங்கநாதன் கிட்ட சொல்றார். ஜோர அவ்வளவு அழகா சொல்றார், மா வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒழிந்திலை. குரங்கோட யாராவது சாப்பிடுவாளா பிரபு? பிரதியாசர் சொல்றார், இப்படி எல்லாம் பகவான் கிருபா பண்ணிருக்கான், வாழையில கூட ராமன் இருக்கானே அப்படின்ட்டார். இப்படி எல்லாம் பகவத் குணானுபவம், ஹனுமான் சாலிசா அப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு ஆனந்தமா இருக்க பகவத் தியானம். எல்லாரும் ராமச்சரித்த மானசத்தை எல்லாரும் பாடிந்திருக்கா, பரமானந்தம். எனக்கு ஒண்ணுமே தெரியல. பல நாள் கழிச்சு அவர் மனைவியும் அவரை பார்க்கலாம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. துளசிதாஸ் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்றாரு, கடைசியில தெரிஞ்சு கொடுத்து ஒரு நல்ல பக்தன் ஆயிட்டார், பக்த சிரோன்மணி ஆயிட்டார் அப்படின்னு. அவளும் இவரோட இருந்துண்டு பகவத் பக்தி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு காண கிடைக்க. துளசிதாஸ் எப்ப ராமன் ராமாயணம் சொன்னாலும் ஆஞ்சநேயமூர்த்தி வந்து உட்கார்ந்துட்டார். ரொம்ப விசேஷம் அந்த ஆஞ்சநேயமூர்த்தி. ஒரு சந்தர்ப்பத்திலே நீரா மாதா துளசிதாசர் கடிதாசி எழுதினான்னு காண கிடைக்கிறது. நீரா ஒரு சந்தர்ப்பத்தில் துளசிதாசர் கடிதாசி எழுதுறார், ரொம்ப தாங்க முடியல குடும்ப பாரம், ரொம்ப சமமா இருக்கு அப்படின்லாம் எழுதுறார். அப்ப துளசிதாசர் சொல்றார், பகவான் இருக்கான், பகவானை இறுக்கி பிடிச்சுக்கோ, பகவான் காப்பாத்துவான், மனசுக்கு அதைரியப்பட வேண்டாம் அப்படின்னு துளசிதாசர் நீரா மாதாவுக்கு சமாதானம் சொல்லி கடிதாசி எழுதினார் அப்படின்னு. ராம பக்தர் கிருஷ்ண பக்தர் இதுதான் அதிசயம். கிருஷ்ண பக்தர் இவருக்கு எழுதி அனுப்புறா, பிரபு கிருப பண்ணுங்கோ அப்படின்னு. அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு தான் மீரா மாதா தைரியமா ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணா அப்படின்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிற. அப்ப துளசிதாசருடைய பெருமை எல்லா இடங்கள்லையும் பிரகாசமாயின்னு இருக்கு. அப்ப அவர் டெல்லி வழியா வரும் பொழுது அக்பர் பாதுஷா இவரை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டார், சபைக்கெல்லாம் கூப்பிட்டார், இவருடைய ராமச்சரித்த மானசம் எல்லாம் கேட்டார். அக்பர் பாதுஷாவுக்கு தோணி போயிட்டு இவரை பிடிச்சா ராமன் கிடைச்சிருவான்னு தோணி போயிட்டு. உடனே அக்பர் பாதுஷா துளசிதாசன்னா எனக்கு ராம தரிசனம் பண்ணி வைங்கோ அப்படிங்க. துளசிதாசன் அதெல்லாம் நடக்கிற கதையா, அது அவனுடைய கிருபையினாலே நடக்கும். இவர் மட்டும் ஆசிரியர் பிடிச்சு பிடிவாதமா பிடிச்சார். ஆனா இவர் சொல்லிட்டார், அது அவளுக்கு ஒரு தனி நியாயம் தானே, அது லோகஸ்வபாவம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆச்சாரிய புருஷாலேருந்து பகவான் வரைக்கும் அவளுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் நியாயம் உண்டு. அது கேள்விலாம் கேட்கப்பட, கேட்டால் அமைச்சாரும் அவ்வளோதான். அவளுடைய நியாயம் அப்படின்னு அது நியாயம், அது நியாயமோ அநியாயமோ நமக்கு தெரியாது, அவளுக்கு நியாயம். இவர் சொல்லிட்டார், நாமஜபம் பண்ணால் பகவத் கிருபையில் லபிக்கும் அப்படின்னு விட்டார். அக்பர் பாதுஷா பார்த்தா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டார். எனக்கு ராம தரிசனம் பண்ணி வச்சா உங்களுக்கு இதுலேருந்து விடுதலைன்னு விட்டார். அவர் பார்த்தார், அழகாக தியானம் பண்ண ஆரம்பித்தார். யாருன்னா ராமனில் ஆஞ்சநேய மூர்த்தியை, ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஆஞ்சநேயர் ஒரு கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். விஷயத்தெல்லாம் கேட்டார், சரின்னு விட்டார். கவலைப்படாது, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணா போச்சு. அக்பர் பாதுஷாக அதுக்கு என்ன ராமதரிசனம் தான் ஏற்பாடு பண்ணா போச்சு, அவர் மறந்துவிட்டார். ஆச்சு அர்த்த ராத்திரி திடீர்னு கோடிக்கணக்கான குரங்குகள் டெல்லிக்குள்ளே நுழைஞ்சுடுச்சு. யாரோ ஒரு இந்து ராஜா நுழைஞ்சா ஏதோ பீரங்கி வந்தது கத்தி சண்டை போடுற வால் சண்டை போடுற ஆள் வந்தால் சண்டை போடலாம். குரங்கு என்ன பண்ணணும் அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. ஒரு குரங்கு ரெண்டு குரங்குனாலும் பரவாயில்ல, கோடிக்கணக்கான குரங்கு எல்லாம் அங்கங்கே உப்பரியில் ஏறுறது, ரெண்டு நாலஞ்சு குரங்கு ஏறி எங்கெந்தெல்லாம வந்து குதிச்சு அக்பர் பாஷா சுற்றி உட்காந்துருக்கு கட்டில். எல்லாரும் பயந்து போயிட்டா அக்பர் பாஷா மந்திரி 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 கத்தினார். மந்திரி வந்தார், குரங்கு குரங்கு எல்லாரும் சேஃப் கார்டு பண்ணி உட்காந்துருக்கு. என்னையா குரங்கு நன்மையா ராஜி நடத்துறேன் பிரபு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். பார்த்தா இவர் வா ஒரு உடுப்பை பிடிச்சி ரெண்டு குரங்கு பின்னாடி தொங்கிட்டு இருக்கு. மந்திரி திரும்பி காந்தார், பாருங்க உங்களுக்காக பரவாயில்ல பக்கத்தில் தான் உட்காந்து என்ன தோலை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிட்டியில் தான் நான் நரகன் அந்த டெல்லி நகரம் முழுக்க குரங்கு நகரமாக ஆயிடுது அப்படிலாம் சொன்ன. இந்திரபிரஸ்தம் குரங்கு பிரஸ்தமாக ஆயிட்டுருக்கு பிரபு, என்னடா என்ன ஆச்சு ஏன் அப்படின்னா தெரியல. சொன்னால் ஒரே ஒரு காரணமாக இருக்கும், துளசிதாசர் தான் அவர் வந்து அனுமான் சாலிசாலும் சும்மா சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு. உடனே கடகடன்னு போனார் துளசிதாசர் கிட்ட, என்ன பண்ணீர் என்ன மந்திரம் பண்ணீர், ஒரே குரங்கா வந்திருக்கேன். துளசிதாசர், ஆஹா இவ்வளோ குரங்கு வந்திருக்கா, அஹோ பாக்கியம் அஹோ பாக்கியம், உங்களுக்கு ராம தரிசனம் கிடைக்க போகிறதுன்னார். அக்பர் பாதுஷா பார்த்தா ரொம்ப சந்தோஷம், எப்போ வருன்னார். இந்த மாதிரி ஒரு 100 மடங்கு வரும், அதுக்கப்புறம் ராம தரிசனம். சொன்னாங்க ராமனே வேண்டாம், உங்கள் ராமன் நீங்களே வச்சுக்கோங்க, இத்தனை குரங்கோடெல்லாம் வாழ எங்களால் ஆகாது அப்படின்னு விட்டா. அதுக்கப்புறம் குரங்கெல்லாம் கடகடகடன் தானாக போயிடுதான். எப்படி பிருந்தாவனத்தில் இந்த சேவா குஞ்சிலேருந்து சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுனா குரங்குகள்லாம் தானாக வெளில போகும், யாரும் சொல்லித்தராமல் அதுகள் போகும். அதுபோலே டெல்லியை விட்டு எல்லா குரங்குகளும் போச்சு. அக்பர் பாதுஷா குறிஞ்செடுத்து அபசாரக்ஷமானம் பண்ணிண்டா, பிரபு என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்ல, துளசிதாசர் சொன்னார், பக்தி பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ பகவத் அனுகிரகம் உண்டு அப்படின்னு சொன்னார். அப்படி பல பேருக்கு பலவிதமான ஹிதோபதேசம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார் துளசிதாசர். எல்லாருக்கும் இன்றைக்கும் பார்த்தோம்னா டெல்லி பக்கம் வாழ்ல அனுமான் சாலிசாலாம் சர்வசாதாரணமாக சொல்லுவார், ரொம்ப சாதாரணமாக ராமச்சரித்தமான சம்ரிக்ஷாக்காரன் கூட சொல்லுவார். அவளுக்கு அது சுவாவமாகவே துளசிதாசர் மேலே அப்படி ஒரு அபிமானம், அத்தனை ஒரு பக்தி. நிறைய வைபவங்கள் உண்டு துளசிதாசருடைய சரித்திரத்தில், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வைபவங்கள். அத்தனை சிரேஷ்டம் இத்தனைக்கும் அவருக்கு இப்பேற்பட்ட கிருபை கிடைச்சது ஒரே காரணம் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய வைபவம் நான் சொல்லிட்டேன், ஆஞ்சநேய வைபவத்தோட பூர்த்தி பட்சம் ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேய சுவாமி சொல்லின் செல்வன், அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ரொம்ப பலமுடையவர் ஆஞ்சநேய சுவாமி. நிறைய பெரியவாளுக்கும் ஆஞ்சநேய சுவாமி பிரத்யக்ஷம். சுவாமி ராகவேந்திரர் மந்திராலயம் போனேன் அப்படின்னா துங்கபத்ரா நதிக்கரையை தாண்டி ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உண்டு குகை. அந்த இடத்துல 12 வருஷம் சுவாமி ராகவேந்திரர் தபசு பண்ணி பஞ்சமுக ஆஞ்சநேயர் அங்கே பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துருக்கார். ரொம்ப விசேஷம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் 5 முகத்தோடு இருப்பார். இதுக்கு ஒரு விருத்தாந்தம் உண்டு புராணத்தில் காண கிடைக்கிற. மயில் ராவணன் அகிராவணன் வந்து ராமனை தூக்கிட்டு போயிடுறான் ராம லக்ஷ்மணன். எல்லாரும் பார்க்குறா விபீஷன் தான் வந்தா மாதிரி தோன்றது. அடுத்த நாள் விபீஷன் சொல்லிட்டு அது நான் இல்லை அகிராவணன் தான் அப்படின்னு விட்டார். எங்கே இருப்பான் ஏது இருப்பான்லாம் விசாரிச்சுட்டு ஆசிரியர் அவனை தேடிட்டு போகிறார். தேடிட்டு போகிறா வாசலில் அவனுடைய கோட்டை வாசலில் ஒரு குரங்கு பையன் நிற்கிறது. இவருக்கு அதிசயமாக இருக்குது, இரண்டாவது ராவணனுடைய சகோதரன் அகிராவணனுடைய கோட்டை வாசலில் ஒரு வானரம் இருக்கேன்னு சொல்லி, யாராணி வானரம் அப்படின்னு. உடனே அந்த வானரம் சிரித்தது, நீ யார் வானரமேன்னு இவரை கேட்டது. அவர் சிரித்தார், நான் இருக்கட்டும் விடு, ராம கோஷ்டியில் இருக்கிறவன் எப்படா ராவண கோஷ்டிக்கு வந்தா, எங்கடா எங்கே நிற்கிறாய் அப்படின்னார். இவன் சொன்னால், நான் ஆரம்பத்துலேருந்தே ராவண கோஷ்டி தான், நீங்கள் தான் ராம கோஷ்டி போல இருக்கு அப்படின்னா. சரிடா பையன் நீ யார் அப்படின்னா. உடனே அந்த பிள்ளையான் சொன்னா என் பேர் மகரத்வஜன் அப்படின்னா. உடனே கேட்டார், இப்படி ஒரு பேர் நான் கேட்டதே இல்லையே வானர கூட்டத்துல அப்படின்னா. நீங்க என்ன பெரிய வானர கூட்ட தலைவனா, நான் யாரும் தெரிஞ்சா நீங்க இப்படிலாம் பேச மாட்டேள் அப்படின்னு விடுத்து. யாரா பயலே நீ, நான் யார் தெரியுமா, நான் ஆஞ்சநேய புத்திரன் அப்படின்னு விடுத்து. இவர் பார்த்தார் ஆஞ்சநேயர் நைஷ்டிக பிரம்மச்சாரி லோகத்துக்கே தெரியும். இவர் பயந்து போயிட்டார், நமக்கு தெரியும் ஒன்றும் ஆகலையே தப்பே நடக்கலையே. அவருக்கு உடனே திரும்பி அசோகவனை தேடி அப்படியேதான் தப்பு நடந்து கொடுத்தா, பயம் வந்து கொடுத்து அவருக்கு. ஆவோ அவ்வளோ பயப்படுறா, லோகத்தில் எதெல்லாம் சாதாரண விஷயம்ன்றோ அதை நினச்சி பயப்படுறா. ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அப்பப்போ இந்த சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். ஆசிரியர் விஷயத்தை ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ தன்னை சோதனை பண்ணி பார்த்துட்டே இருக்கார். சத்திய சோதனைன்னு காந்திஜி சொல்கிறார் பாருங்க. ஆத்ம பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும், சரியாக தான் இருக்கோமா, புத்தி ஒழுங்காக தான் இருக்கா, அகம்பாவத்தில் இருக்கா, அப்பப்போ சோதனை பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா குருஜி சோதனை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. குரு ஒரு சோதனை பண்ணி ஸ்கேன் பண்ணி நாலு திட்டு திட்டு அப்படி கண்டுக்காமல் இருந்தாலும் தானும் அடங்குவோம். இது லோகத்துடைய ஸ்வபாவம். பகவான் அப்படிதான் ஒரு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க குருமார்களுக்கெல்லாம். அப்ப அவர் பார்த்தார், எப்படா நீ பிறந்தா அப்படி கேளுங்கோ, என்னோட அவதார ரகசியத்தை சொல்றேன். என்னோட ஆசிரியர் தெரியுமானார், ஏதோ கொஞ்சம் தெரியும்பா சொல்லு அப்படின்னு. அவர் லங்கைக்கெல்லாம் தாண்டி வந்தார் தெரியுமானார், ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன்பா, எப்படி தாண்டார் தெரியுமானா, ராமநாமத்தை சொல்லிட்டு தாண்டார் அப்படியா, சரிப்பா சந்தோஷம். அவர் அங்கே லங்கையில் என்ன பண்ணார் தெரியுமா, இல்லை அதை நீயே சொல்லேப்பா. லங்கையில் ராவணன் என்ன பண்ணார், வாலில் தீ வச்சுட்டார். அவர் என்ன தெரியுமா பண்ணார், லங்கையை எரிச்சு போட்டார். அப்படியாப்பா சரி, அவர் எரிச்சு முடிச்சா என்ன பண்ணார் தெரியுமானார், அதையும் நீயே சொல்லிடா கொண்டே. எரிச்சு முடிச்சோன்னா வாழை கொண்டு போய் சமுத்திரத்தில் நினைச்சா. ஆமாம் கரெக்ட் தான், கரெக்டாக தான் பையன் கதை சொல்லிட்டு இருக்கான் நினச்சார், கரெக்டாக தான் கதை சொல்லிட்டு இருக்கான். வாழை நினைச்சான், ஆமாம் இன்னும் ஆமாண்டல் தெரிஞ்சா மாதிரி இல்லை, நீ சொன்னே ஆமா அப்படின்னு நினைப்பா அப்படின்னு. வாழை நினைக்கும் என்ன ஆச்சு தெரியுமான்னு இவர் யோசிச்சா, என்ன ஆச்சு அப்போ ஒன்றும் ஆகலையே அப்படின்னு இவர் யோசிக்கிறார். அப்போ அவன் சொன்ன, உடம்பெல்லாம் வேர்த்தது குப்புன்னு. ஆமாம் வேர்த்தது என்ன, ஆமா வேர்த்தது, நான் சொல்கிறேன் நீ கேட்டு, ஆமாம் ஆமாம் வேர்த்தது நான் ஒத்துக்கிறேன்டா கொண்டேன்னு. அந்த வேர்த்து எந்திரி மாசுன்ன சொல்லுப்பான்னு, அந்த வேர்வத்துலி ஒன்று சமுத்திரத்தில் விழுந்தது. ஓ அப்படியான, ஆமாம் அந்த விழுந்த ஜலம் என்ன தெரியுமா, அந்த வேர்வை துளின்னு ஒரு மகரம் சாப்பிட்டு கொடுத்து. ஓ அப்படியான், அந்த மகரத்துக்கு பிறந்த குழந்தை தான் நான், மகரத்வஜன்னு பேர் அப்படின்னு. உடனே ஆச்சு அப்படியாடா குழந்தை, சரி நான் யார் தெரியுமான்னு சொல்லுங்கோங்க. நீ இவ்வளோ நேரம் கதை சொன்னி அவனே நான் தான், நீ யார் கதையை சொல்லிட்டு இருந்தியோ அந்த வேர்வையிலேருந்து வந்த பையன் சொன்னி, அந்த வேர்வு வேர்த்ததே எனக்கு தான்டா பயலை அப்படின்னு உடனே, ஆஹா அப்பா அப்படின்றது ஆச்சு. இப்படிதான் கட்டாசரா ஊர்ல பேர் கெட்டு போயிடும், எல்லாரும் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த விருந்தாந்தத்தெல்லாம் நம்ப மாட்டாடா, இருந்தாலும் அப்பா அப்பா தானே அப்படின்னா. சேவிச்சு விட்டான் குழந்தை, ஆசீர்வாதம் பண்ணா குழந்தை. இந்த மாதிரிலாம் விஷயம்னா, அப்பா உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இன்னைக்காவது பார்ப்பேன் நினைச்சு இன்னைக்கு பார்த்துட்டேன். இந்த மாதிரி அகிராவணன் வதம் பண்ண, அப்படிலாம் வதம் பண்ண முடியாது. அவனுடைய சரீரத்தை வதம் பண்ணணும்னா அஞ்சு ஜோதி இருக்கு, அந்த அஞ்சு ஜோதி ஒரே சமயத்தில் ஊதி அணைச்சா தான் அணை அவனோட சரீரத்தை வதம் பண்ண முடியும்னோடனே. அப்போ ஆஞ்சநேயர் ராமனை பிரார்த்திக்க பஞ்ச முகம், ஒரு முகம் வராக முகம், இன்னொரு முகம் கருட முகம், ஒரு முகம் ஆஞ்சநேய முகம், ஒரு முகம் நிருசிம்ம முகம், ஒரு முகம் அயக்ரீவ முகம். இந்த அஞ்சும் தான் பஞ்ச முகம், வராக, கருடன், ஆஞ்சநேயர், நரசிம்மம், ஹயக்ரீவன். இந்த அஞ்சு முகங்கள் எடுத்துட்டு தான் நாலு திசைக்கு நாலு முகம், ஆகாசத்துக்கு ஒரு முகம்னு. அதே சமயத்தில் அஞ்சு ஜோதி அணைச்சி அகிராவன நலமிட்டார். அதனால தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவ்வளவு சிரேஷ்டம். இந்த ஒரு முகம் மட்டும்தான் இவரோடது, இன்னொரு முகம் கருடாழ்வர் பக்தன். மற்ற மூணு முகமும் பகவானுடைய மற்ற அவதாரம், வராக, அயக்ரீவ, நரசிம்ம. எப்பேற்பட்ட பலவானாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் ஆஞ்சநேயரை பிடிச்சோம்னா அது பஞ்சமுக ஆஞ்சநேயர். இன்றைக்கி எல்லாத்தையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவாவா ஒரு 35 அடி ஆஞ்சநேயர், 50 அடி ஆஞ்சநேயர், யாருக்கும் அவ்வளோ பெரிய ராமனுக்கு தைரியம் இல்லை. ஆஞ்சநேயர் வச்சுருக்காரு, அவர் பார்த்துப்பா அப்படின்னு. அப்படியே அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும். ரொம்ப விசேஷம் அந்த ஆஞ்சநேயர் தான். அவ்வளோ அழகாக ஜோராக நமக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது. அப்படிதான் பிள்ளையார் பிடிச்சோம், குரங்கா பிடிச்சிட்டோம். மங்கள விநாயகர் மங்களமாக கொண்டு வந்து மங்களமூர்த்தியான ஆஞ்சநேய சுவாமி இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். அதில் தீட்சித மாமா வந்தார், நம்ம ராம கணபதி கணபாடிகள் மாமா அவங்களெல்லாம் வந்தா அப்படின்றதுலாம் ஒரு பெரிய பாக்யம். 9 நாள் 9 விதமான சரித்திரம், குலசேகராழ்வார், சமர்த்த ராமதாசர், தியாகராஜர், துளசிதாசர், மாமா பிரயாகதாசர், கணேச தேவி, கபீர்தாசர், இப்படி பல பக்தர்களை அனுபவிச்சோம். எல்லாம் பகவத் நிறைய இருக்கு, எல்லா பக்தர்களுடைய சரித்திரத்தையும் நான் பூரணமாக சொல்லலை. மாமா பிரயாகதாசர், கணேச தேவி, அந்த மாதிரி சில சில சரித்திரம் மட்டும்தான் பூரணமாக சொல்ல முடிஞ்சது. முக்கியமாக ராமபக்தி பெருசு, ராமபக்தர்கள் வசதி, அதுபோல பக்தி நாமும் பண்ண முடியும், பகவான அடைய முடியும். ராமாயணத்துடைய தாத்பரியம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி, இந்த கிரிக்கெட்டோ டிவியோ பார்த்து அப்படி ஜாலியாக பாப்கார்ன் அப்படி சாப்பிட்றோம், வயிறு ஃபுல்லாலாம் சாப்பிடல, அப்படி ஜாலியாக ஒரு பவுலில் கொடுத்து சாப்பிட்டு பார்த்தா காலியாகிடுச்சு. பாப்கார்ன் நிறைய நிறச்சும் இருக்கும் கப்பில் கொடுத்தா, இப்படி வாயில் போட்டு கப்புன்னு காணாமல் போயிடும். அந்த மாதிரி 9 நாள் பாப்கார்ன் தான் சாப்பிட்ருக்கோம் சரியா. இன்னும் ராமன்ற ஒரு ஆகாரத்தை சாப்பிடல, எதுக்குன்னா பாப்கார்ன் டேஸ்ட் நல்லா இருக்குன்னா அப்போ இன்னும் நன்னா சாப்பிடுங்க, சாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இந்த கடைக்கெல்லாம் போனால் சாம்பிள் கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. சரி, ஐஸ்கிரீம் கடைக்கெல்லாம் போனால் ஒரு ஸ்கூப் கொடுப்பான், சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தான் வாங்கிக்கும். அந்த மாதிரி ராமபக்த ஸ்கூப் அப்படி ஒரு ஸ்கூப் அப்படி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். நிறைய ஒன்றில் தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் பெருசாக சொல்லலை, அவளுடைய அனுபவங்களை பெருசாக சொன்னோம். அவளுடைய பக்தி வைராக்கியம், அவ எப்படி பகவான் அடையணும்னு பட்ட பிரயத்தனங்கள் இதெல்லாம் தான் பிராதாண்டியமாக சொன்னோம். அதுபோல நீங்களும் பிரயத்தனம் பண்ணணும்னா சத்தியமாக பகவான் கிடைப்பான், கஷ்டமே கிடையாது. லோகத்தில் ரொம்ப சுலபமான காரியம் பகவானை அனுபவிக்கிறது, பகவானை பார்க்கறது. அந்த பிரயத்தனம் தான் வேணும். இத்தனை பக்தர்கள் சொன்னோம், துளசிதாசன்லாம் எப்படி இருந்தார், எப்படி மாறினார்னு சொன்னோம். அதே பாவத்தோடு பக்தி பண்ணும்போது சத்தியமாக ராமன் கிடைப்பான், ஆஞ்சநேயரை பார்க்க முடியும். இன்னைக்கு சொன்ன இவ்வளவு நாள் சொன்ன பக்தர்களை பார்க்கணும், முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோம். நம்ம எப்போ பார்த்தாலும் பகவானை பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம், இனிமேல் கொஞ்சம் மீராவை பார்க்கணும்னு பிரார்த்திச்சு பாருங்க. கன்னிமாங்க சாப்பிடும்பொழுதுலாம் பில்வமங்கலத்து ரிஷியை பார்க்கணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. பத்மநாபன் நினைக்கும்போது யாரா அந்த திவாகர முனி அப்படின்னு கேட்டு பாருங்க. கிருஷ்ணலீலா நினைக்கும் போதெல்லாம் மீராவை பார்க்கணும், மாண்டாளம் பார்க்கணும், சங்கரரை பார்க்க வேண்டாம, எத்தனை நல்ல சித்திரத்தை பார்த்துட்டு இருப்போம், ராமானுஜரை பார்க்க வேண்டாம், ராகவேந்திரரை பார்க்க வேண்டாம், எவ்வளவு பெரிய பத்ராசுர ராமதாசரை பார்க்க வேண்டாம், எவ்வளோ பெரியவா தியாகராஜர்லாம் பார்க்கணும், அப்படியே அச்சுவடான் இருக்கு ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன், அப்படியே கேசவமயமா இருப்பார், அப்படி பல 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 பலான் இருப்பார் தியாகராஜர். துளசிதாசர் வினய சிகாமணியா வினய பத்திரிகானே ஒன்று எழுதியிருக்கார். ஒவ்வொரு சமர்த்த ராமதாசரை பார்க்கணும், ஒரு காம்பீரியம். குலசேகர ஆழ்வார் அத்தனை தூரம் அந்த பக்தி ஸ்வரூபம், கணேச தேவி வாத்சல்யத்திலேயே ராமனை உருகி உருகி அனுபவிச்சுட்டார். அத்தனை பேர் நான் சொல்லட்டேன், மாமா பிரயாகராசர் தாயார் அக்கா 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 அக்கான்னு கூட்டே ஏங்கி அழைச்சா, அவளெல்லாம் பார்க்கணும். எவ்வளோ பேரை பார்த்துட்டோம் வாழ்க்கையில், நிறைய பார்த்துட்டோம். சும்மா சும்மா கேட்டு வைக்கோளேன், காசா பணமா, இன்னும் டைம்லாம் கிடையாது, பத்மநாபா அன்னைக்கு அவளெல்லாம் பார்க்கணும், ஏற்பாடு பண்ண, சும்மா சொல்லிட்டு வாங்கோளேன். புறனு ஏ ஆயினும் பொன்னாழி கையா திறனுடையே சிந்தி திரின்றாள். சும்மா ஒரு பொய்யா அப்படி கேட்டு வைப்போமே, ஒரு ஸ்டேஜில் உண்மையாக வரும், ஒரு ஸ்டேஜில் ஸ்ரத்தையாக வரும், ஒரு ஸ்டேஜில் பார்த்தே அதனால தாபம் வரும், அப்போ வேறு வழி இல்லாமல் அவளோட காட்சி கிடைக்கும், பார்க்க முடியும். இன்றைக்கி அத்தனை பேர் துக்காராமை பார்க்குறவா உண்டு, தியாகராஜரை பார்க்கவா உண்டு, துளசிதாசரை தரிசனம் பண்ணவா உண்டு, பகவான் நாம போதேந்திராவை தரிசனம் பண்ணுறவா இன்றைக்கும் உண்டு. இதே கழிவுகத்தில் நம்ம வாழ்ந்துருக்க காலகட்டத்தில் எத்தனை பெரியவா பார்த்துருக்கேன்னு சொல்கிறா, எத்தனையோ பெரியவா பார்த்துட்டு தான் இருக்கா. இன்றைக்கி அத்தனை பேர் துளசிதாசர் காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கா. இன்றைக்கும் ஆசனையமூர்த்தி பல பேருக்கு தரிசனம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்போ அவளுக்கெல்லாம் கிடைக்கிறது, நமக்கு ஏன் கிடைக்கலன்னா அந்த தாபம், நமக்கு தாபம் இருக்குது பகவத் விஷயத்தில் இருக்கா, இருக்குது. அது என்ன ஸ்டேட்டில் வந்தால் அது அனுபவிக்க முடியும், அது அந்த நிறைய வந்துட்டு இன்னும் கொஞ்சம் 100 அடி தோண்டணும், 98 அடி தோண்டிட்டு அப்படி அங்கே முட்டி இங்கே முட்டி ஒவ்வொரு கதையாக கேட்டு ஏதோ ஸ்லோகம் எல்லாம் படிச்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போய் ஒரு நாமஜபம் படிச்சுட்டு குரு கிருபையில் 98 அடி தோண்டிட்டாள். இந்த கடைசி 2 அடிக்கு ஒரு சோம்பேறினா அந்த 2 அடியும் தோண்டிடுங்க, இந்த கடைசி 2 அடி அவ்வளோதான். நீங்கள் பண்ணவே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நிறைய பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கு, பாராயணம் போகிறேன், எங்கள் கிளாஸுக்கு போகிறேன், எல்லாம் எதுக்குன்னா எப்படியாவது பகவான் அடைஞ்சிடணும்னு, தாபம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எல்லாம் இருக்கு. இந்த 2 அடிக்கு அப்படி அப்புறம் பண்ணலாம் அப்படி லேசாக, அதுலேயே சும்மா சமயத்தை கேரளாவில் கேட்கணுமே, வேலை பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் வேலை நடக்காது. அவள் டெக்னிக் எப்படின்னு எனக்கு தெரியுது, அப்படியே அவள் பண்ணுறதை பார்த்து அப்படி வேலை பண்ணுவாள், ஆனால் கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுவாள். இந்த நான் ஃபேக்டரியில் சூப்பர்வைசர் வந்திருக்கேன், இந்த டே டைம்லலாம் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு 40 ஜாப் பண்ணலாம்னு, ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்களேன், ஏதோ நெட்டோ போல்ட்டோ 8 மணி நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாள். நாங்களும் உட்காந்து எல்லாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி பார்ப்போம், சரி கரெக்டாக அப்படியே ரொம்ப கரெக்டாக இருக்கும், 8 மணி இவ்வளோ தான் பண்ண முடியும் தீர்மானத்துக்கே வந்துடுவோம். நைட்டு ஓவர் டைம்னு ஒன்று கொடுப்போம், நைட் ஷிஃப்ட்னு ஒன்று கொடுப்போம், 2 மணி நேரத்தில் 40 முடிச்சு சௌக்கியமாக தூங்கிட்டு இருப்பான், 8 மணி அப்படியே அடிவேர் 10 எரியும். ஏன்டா பண்ணி காமிச்சுன்னா பகல்லையும் ஜாஸ்தி பண்ண சொல்லுவாள், அதுக்காக என்ன பண்ணுவா, ராத்திரி எல்லாம் கடகடம் நைட் ஷிஃப்ட் மட்டும் கடகடம் மட்டும் தூங்கிடுவான். டே டைம்ல அவ்வளோ அழகா அந்த 40 கரெக்டாக, அந்த 40 கரெக்டாக பெல் அடிக்கிற சமயம் வரைக்கும் இழுத்துட்டு போவான் சைன் அப்படி, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுவா கேரளாவில், இப்படி பண்ணுற மாதிரியே இருக்கும், பண்ணிகிட்டே இருப்பா. நிச்சயமாக ரொம்ப நல்லா பண்ணுறான்னு தோணும், கடைசியில் பார்த்தா வேலையே நடக்கலையேன்னு தோணும் நமக்கு. நம்ம கதையும் அதுதான், பண்ணிகிட்டே இருக்கு, பண்ணுற மாதிரி தான் இருக்கு, பண்ணுற மாதிரி இருக்கு. பண்ணுங்கோ சந்தையோட, இன்னும் சந்தையோட நல்லா அடிச்சு ஆழமா தோண்டுங்க. நெம்பணும் குருன்ற கடப்பாறைய வச்சு தடக்கலை வச்சு ஒரு குத்து குத்து ஒரு நெம்பு நம்பி அது தண்ணி பீச்சு அடிச்சு வெள்ளம் வர வேண்டாமா. டொக்கு 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 சத்தம் வருது, சத்தம் வருது, சத்தம் வரக்கூடாது. இந்த புதையலுக்கு ஒரு அத்தங்கம் சத்தம் கேட்கறது கடகடம் தோண்ட வேண்டாமா. ஆ சத்தம் வருது, சத்தம் வருது, மேலே அப்படி பத்திரமா வச்சுங்க. புதையல் இருக்கு, புதையல் இருக்கு, இருக்கு. ஞான தங்கமே கொஞ்சம் தோண்டி எடுத்துறேன். அதுதான் ஒன்பது நாள் சொன்ன விஷயம், ஞான தங்கம் தான். முயற்சி பண்ணிட்டு இருக்க, இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பூன், அதை ஒரு எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு. இந்த ஒலிம்பிக்கில் ஓடுவாள்லாம் இன்னும் ரெண்டு செகண்ட் குறைக்கலாமா, இன்னும் ஒரு 100 அடி. பெரியவாள்லாம் சொல்லுவா, நீ ஒரு 100 அடி போகிறோம்னா 500 அடி சங்கல்பம் பண்ணிக்கோன்னு வா. அப்போ 100 அடி பெருசாக தெரியாது, இன்னும் அடுத்து 200 அடி ஓடலாமான்னு தோணும். ஜாஸ்தியாகவே வைங்கும் லட்சியத்தை, ஜாஸ்தியாகவே வைங்கும். இன்னைக்கு பரமாத்மா அனுபவிக்கணும்னு வைங்கும். இன்னைக்கு இப்போ பார்த்து நடக்கும், அவ்வளோதான். இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம முக்காவசி நாளைக்கு பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம், அதான் பிரச்சனையே. முடியலைன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் தென் அப்படின்னு அது ஒன்று இருக்கு. அதில் ஆரம்பத்திலேயே அந்த எக்ஸ்ட்ராவை ஆரம்பத்திலேயே போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா கேட்குறோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். எனக்கு சொந்தக்கார பையன் வருது, அவன் பேரே இன்னும் கொஞ்சம் எவ்வளோ போட்டாலும் இன்னும் கொஞ்சம் போடுமோன்னு. அவன் பேரே எனக்கு அவன் பேரே மறந்து போயிடுறான், இப்போ எல்லாம் வச்சுக்கோங்க. அவன் பேரே எனக்கு இன்னும் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. எதை போட்டாலும் இன்னும் கொஞ்சம் அப்படின்வான். அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிரயத்தனம். பத்மநாபர் இருக்கார், திருவனந்தபுரம் இருக்குது, நிறைய பாகவத விஷயங்கள் நடக்கிறது, பெரியவாள்லாம் வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் லேசாக ஒரு பிரயத்தனம் நிறைய பண்ணியாச்சு. துளி துளி துளியூண்டு லேசா 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 அவ்வளோதான். அப்படி ஏதாச்சு இன்னும் கொஞ்சம் அப்படி ஏ அப்படி வைக்கிறது, அப்படி வச்சுட்டுனா போதும். அதுக்கப்புறம் வண்டி தானா போயிட்டு இருக்கு, அந்த ட்ராக்ல ஏறணும். அது ஏறி இடத்துல கிடுக்கிடுன்னு ஓடிட்டு இருக்கும். ட்ராக்ல ஏற்றி விட்டுட்டோம், ஓடணும். அதனால் பகவத் கிருப்பையில் ஒரு 9 நாள் இந்த பகவத் விஷயங்கள் ரொம்ப சுகமாக சௌக்கியமாக அனுபவித்தோம். எனக்கு ஒரு வருடம் மாமாவுக்கு பேச கொடுக்க சமயம் இல்லை எனக்கு. நான் இன்றைக்கி 8:30 முடிக்கணும் வேறு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு சமயம் க்ஷமிக்கணும் அடியும் தாசன். ஆனால் எதிரியும் ரொம்ப அழகாக விஷயம் எல்லாம் மாமா சொன்னேன், ஆனால் சமயம் ஆகிடுத்து. எப்பயுமே மேலே ரொம்ப அபிமானம் உண்டு மாமாவுக்கு. எப்போ கூப்பிட்டாலும் வருவார், பகவத் விஷயங்கள்லாம் சொல்லுவார். இன்றைக்கி கூட மத்தியானங்கேருந்து போய்ட்டு நாங்கள் சாஸ்திர விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் எந்தளவோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனம். 2 நிமிஷம் மாமா பேசுவார்.
நமஸ்காரம் எல்லோரும். நன்றி சொல்ல வேண்டிய கட்டம் ஏது சுகாயும் இருக்கும், எந்த சங்கடமாக இருக்கும், நாளை எடுத்து என்ன செய்ய போவோம், உங்கள் கூப்பிட போக முடியுமா, அதுக்கு பாராயணத்துக்கு வர முடியுமா, சந்தனமாக தான் இருக்கும். லோகத்தோட நீதி இதுக்கு ஆயிரம் சொல்றது ஆச்சியமாயிட்டு இந்த மங்கள விநாயகர் சுவாமி சொல்லணும். எங்கள் மனசு ஒரு ஆதரவத்தில் ராமாயணம் நடத்தணும், அதை ஒருவிக்கு வராமலேயே நடத்திட்டு இருந்தார். அவருக்கு ஆச்சியமாயிட்ட கிரௌடையெல்லாம் சாட்சாக இருக்கணும். அடுத்தாயிட்டு தன் மனசுக்கு ஆசை வந்ததும் நான் குறுகிய கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் வருவேடலாம், ஒன்று பிரபாஷமாக பண்ண வேண்டாம் டான் சொன்னாங்க. வேற உண்மை சொல்லலை, அதுக்கு எப்படி நம்ம டான்ஸ் சொல்றது, அதற்கு சர்வ ஐஸ்வர்யங்களும் கருணாமயமான பகவான் கொடுக்கணும் பிரார்த்திக்கிறேன். இல்லை அடுத்தாயிட்டு இந்த ஹாலை சொல்லியாயிட்டு தந்தது எங்களை அசோசியேஷன் இந்த சத்சங்கத்துக்கு வேண்டி அதுக்கு அசோசியேஷன் பாரவாக இருந்து எங்களோட விநீதமான கூட்டுரை. அடுத்தது இந்த பாராயணத்துக்கு 28 பேர் கொண்டா ஆள் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 13 புருஷர்களும் 12 ஸ்திரீகளும் புருஷர்களும் கட்டுக்காரர்கள் ஸ்திரீகள் தான் பாராயணம் பண்ணினா ஒரு கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஜோரா நடந்தது. அதுக்கு அவ்வளவு பிரத்யேக நன்றி சொல்லணும். அதை விட நல்லது தான் இந்த சதஸ், இப்படி ஒரு சதசு மனப்பூர்வமாயிட்டு ஆத்மாசமாயிட்டு இந்த நெய்க்கு கேட்கப்பட்ட சதசு கிடைக்கிற பெரிய காரியம். இது பார்க்கறதுனால அவங்க ஆனந்த மனசினாலும் உங்களோட எல்லாருக்கும் என்னோட சாட்சாங்க நமஸ்கார். இதுக்கு மேல சொல்லிட்டு சமயம் இல்லை. இனி இப்போ வேண்டிய வழி தீபகாசம் கழிவு நம்மளை குறிஞ்சிக்கு நாங்கள் கிராம சுயவர்களில் ஒரு ஆதரவு நடத்தணும். அது கழித்த உடனே உங்களுக்கு ஓரோருத்தருக்கா இந்த வழியாக குருஜியை பார்க்கணும். அவர்கிட்ட கேளாது அவர்கிட்ட அவர்களிடம் மங்கள அர்த்தத்தை கிடைக்கும், எட்டாம் பிரசாதம் கிடைக்கும், உருக்கிருஷ்ண சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு செய்யலாம். பட் ஓரோருத்தராக வரணும். இங்கோட சிஸ்டம் ஆகும்போது கியூ வகைக்கிறவங்க வரவு திருப்பி அப்படியும் கூட போகணும். பிரசாதம் எல்லாம் இந்த ஆர்டர்ல ஏதோ வச்சிருக்கு. இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமியோட விஷயங்கள் ஆனதுனால பயிர் சாதம் இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 10-120 பேர் சாப்பிட்டான். ஆனந்தமா இருந்தது. பாக்கி உள்ள காலம் பயிர் சாதம் வாங்கி சுவாமி எத்தனை அது ஹனுமானோட பிரசாதம். அது மாதிரி பானக ஒன்று கொஞ்சம் வேணா சுவாமி நெருங்கிய மண்டலம் ஒன்று ஹனுமான் மாயக்கொடி ரொம்ப இஷ்டமாக்கும். அதாவது உங்களுக்கு நைவேத்தியம் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகணும். எங்களை எல்லாத்தையும் வாழ்த்தணும். உங்களுக்கு கையிலும் சமயவிதமான ஐஸ்வர்யங்களும் உண்டாகணும் பிரார்த்திக்கணும். நமஸ்காரம்.
பகவான் பிரசாதம் கூட நிறைச்சு தரான் பாருங்க. லிஸ்ட் போட்டுட்டே இருந்தேன் மாமா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம 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 ஸ்ரீராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம 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 ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஜெய ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் சத்குரு மகாராஜ் கீ சமஸ்த பாகவதலுக்கு. இந்த நடந்த சத்சங்கம் எல்லாமே